रघुपति राघव राजाराम पतित पावन सीताराम। रघुपति राघव राजाराम पतित पावन सीताराम। रघुपति राघव राजाराम पतित पावन सीताराम। रघुपति जय राम श्री राम जय जय राम जय राम श्री राम जय जय राम। जय राम श्री राम जय जय राम जय राम श्री राम जय जय राम। जय राम श्री राम जय जय राम जय राम श्री राम जय जय राम। हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे। जय जय प्रभुपाद 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 जय जय भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमम् देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर ಶ್ರೀವಾಸದಿ ಗೌರಭಕ್ತ ವೃಂದ. ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ. ಹರಿ ಓಂ ತತ್ಸತ್. இந்த ராமாயண சப்தாகம் கேட்கறதுக்காக வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் எங்க பணிவான வணக்கம். இனி வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு மணி நேரம் ராமாயணத்தை பத்தி பேச போறோம். நீங்கெல்லாம் வந்து ரொம்ப நிம்மதியா தூங்கலாம். ஏன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ராமாயணம் கேட்கறதுக்கு உண்மையிலுமே இவ்வளவு பேர் வந்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது. ஏன்னா ஊரில் கூட நாங்கள் ராமாயணம் பண்ணுவோம், நான் இருப்பேன், மைக் செட்டுக்காரர் மட்டும் இருப்பார், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அவருடைய சேரெல்லாம் அப்படி காலியாக இருக்கும். அந்த ராமாயணம் முடிஞ்ச உடனே பாட்டு கச்சேரி நடக்கும், அந்த சினிமேட்டிக் டான்ஸ் எல்லாம் வரும். அப்போ அந்த ராமாயணம் முடிஞ்சு கடைசியில் ராமச்சந்திர பிரபுக்கு ஜெய் அப்படின்னு சொல்லும்போது ஆளுக்கு வந்துடுவாங்க, அந்த சேரெல்லாம் அப்படி ஃபுல்லாகிடும். ஏன்னா அடுத்து வந்து டான்ஸ் வரப்போகுது. அப்போ ரொம்ப சந்தேகமாக இருக்குது, நீங்கள்லாம் உண்மையிலையுமே ராமாயணம் கேட்க வந்தீங்களா, இன்ன இந்த அரேஞ்ச் பண்றவங்க ரொம்ப வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்களான்னு தெரியல, ஏதோ பொய் சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இங்க வந்து நாங்க ராமாயணம் பேச போறோம், அது வேற அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார் இலக்கிய தமிழ்ல பேசுவாங்களாம். ஒழுங்கான தமிழ்ல பேசினாலே ஒரு வயலுக்கு புரியாது, இதுல இலக்கிய தமிழ் வேற பேசினா எப்படி இருக்கோ, கொடுமை ரைட். என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியல, ஏதோ வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா தூங்குங்க, நிம்மதியா இருக்கலாம். ஏன்னா நல்ல விஷயம் கேட்கும்போது எப்பவுமே தூக்கம் வரும். இந்த தூக்கம் வர்றதுங்கிறது ரொம்ப இயல்பான விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு வீட்டில் தூங்கவே முடியறது இல்லை ரைட். எவ்வளோ பேர் இருக்கீங்க இந்த இந்த சதஸ் இந்த கூட்டத்தில், அதாவது நைட்டு போய் படுத்தாச்சுன்னா ஒரு மணி நேரம் ஆகும், அந்த பக்கம் ரவுண்ட் அடிச்சு இந்த பக்கம் அந்த பெட்டு பூரா 180 டிகிரியில சுத்தி வந்து அப்புறம் எந்திரிச்சு உட்காந்து தத்துவம் எல்லாம் பேசி அப்புறம் தான் தூங்குவாங்க. அந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்கீங்க இங்க, தைரியமா கை தூக்குங்க. கொடுமை, நிறைய பேர் இருக்கும், நானும் அப்படிதான். அந்த படுத்தம்னா அப்படி ஒரு 180 டிகிரியில ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தா தூக்கம் வரும். ஆனா நிறைய பேர் வந்து ரொம்ப பாக்கியசாலி, அப்படி படுத்து திரும்பினோடனே குரட்டை விட ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் பெரிய கடவுளினுடைய கருணை, அந்த மாதிரி தூங்க முடியறது. அப்போ மனசு வந்து அந்த மனதினுடைய சலனமெல்லாம் மாதிரி நிம்மதியான ஒரு நிலைக்கு வரும்போதுதான் மனிதனால தூங்கவே முடியும். அப்போ இந்த மாதிரி ஆன்மீகமான உபன்யாசம் எல்லாம் நடக்கிற இடத்துல ஆளுங்க வந்து தூங்குவாங்க, ஏன்னா நிம்மதியா இருக்காங்க. இந்த கிளாசிக்கல் மியூசிக் எல்லாம் கேட்டிருக்கீங்களா, அப்படி நம்ம அவங்களையெல்லாம் உட்கார வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் இப்படியே நான் அரை மணி நேரம் ஆண் பாடிட்டு இருந்தா என்ன பண்ணுவீங்க, எல்லாருமே தூங்கிடுவாங்க ரைட். அப்போ இந்த மனதுல வந்து நிறைய சலனமா இருக்கு, இந்த போட்டை பிடிக்கிறவர் வேற பிடிச்சுக்கிட்டே இருக்காரு ரைட். மனசுல வந்து அப்படி நிறைய சலனமா இருக்கு, அப்படி ரொம்ப என்ன சார். அப்போ வந்து நான் என்ன சொன்னேன், நல்ல கதையா போச்சு, சங்கீத கச்சேரி ஒருத்தங்க தான் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த சங்கீத கச்சேரி பாடும்போது நீங்க போய் பாத்தீங்கன்னா நிறைய பேர் தலையாட்டுவாங்க, அது உண்மையிலுமே ஆட்டுறாங்களா இல்ல தூக்கத்துல ஆட்டுறாங்களான்னு தெரியாது, ஆனா அப்படி அழகா தலையெல்லாம் ஆட்டி ஆட்டி தூங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த சலனமா இருக்கிற மனது வந்து ஒரு நிலைப்படும் போது மனிதன் தன்னை அறியாமையே இயல்பா தூங்கிடுறான். இதே வந்து வடநாட்டு சங்கீதம் கேளுங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி வெஸ்டர்ன் மியூசிக் எல்லாம் அங்க போய் உட்கார்ந்தோன்னே பேங் பேங் அப்படி ஆரம்பிப்பாங்க. அந்த பாட்டெல்லாம் பாடி முடிச்சு பாடுறவர் கிட்டாரை எல்லாம் உடைச்சு அந்த டிஷர்ட் எல்லாம் கிழிச்சு பைத்தியக்கார மாதிரி இறங்கி போவார். அப்ப அந்த அமைதியான மனதை வந்து ரொம்ப சலனப்படுத்தக்கூடிய தன்மை இயல்பு வடநாட்டு சங்கீதங்களுக்கு இருக்கு. அப்படியே சலனமா இருக்கிற மனதை வந்து அப்படி இயல்பா ஒருநிலைப்படுத்தக்கூடிய தன்மை வந்து நம்மளுடைய விஷயங்களுக்கு இருக்கு. அப்ப மனசுல வந்து ஆயிரம் ஆயிரம் விஷயங்களை சுமந்து அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு இன்னலான இக்கட்டான நேரத்துல இறைவனை பத்தி கேட்டோம்னு வைங்க, அப்படியே தூங்கவாது செய்யலாம். ரைட், ராமாயணத்துல வந்து கும்பகர்ணனை வந்து ராமச்சந்திர பிரபு கொன்னுட்டார், வதம் பண்ணிட்டார் கும்பகர்ணன். அப்ப வந்து உலகத்துல எல்லாருக்குமே சந்தோஷம், கும்பகர்ணன் செத்தான் மடிந்தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா ஒருத்தங்களுக்கு மட்டும் ரொம்ப சங்கடமா இருந்தது. யார் அப்படின்னா அவங்க பெயர் நித்ரா தேவி அப்படின்னு. அதாவது நம்மளுடைய இந்து மதம் நம்ம கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா 33 கோடி தேவி தேவர்கள் இருக்கிறதா சொல்றாங்க. எவ்வளோ? 33 இருந்தா ஈஸியா இருந்திருக்கும். 33 கோடி தேவி தேவர்கள், இந்திரன், சந்திரன், வருணன், வாயு, அக்னி, கந்தர்வ, கிண்ணர, ரிஷிகள் பல மாதிரி இருக்காங்க. விநாயகர், சுப்பிரமணியன் பேரே தெரியாத எவ்வளவு பேர் இருக்காங்க, 33 கோடி பேர். அதுல வந்து தூக்கத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க பேர் நித்ரா தேவி. என்ன பேரு? அவங்க நைட் அப்படி வருவாங்க ஒரு 10-11 மணிக்கு, நம்ம முன்னாடி வந்து அப்படி அடிச்சா தூங்கிடுவோம், காலையில 6 மணிக்கு அடிச்சாங்கன்னா எந்திரிச்சிருவோம். அதாவது மனிதனுடைய தூக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக உள்ள தேவி நித்ரா தேவி. நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வந்து வயிற்றுக்குள்ள தகனம் பண்றதுக்காக சிவன் இருக்கார், சிவபெருமான் வயிற்றுல அக்னியா இருக்கிறார். மூச்சு விடுறத கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு தேவர்கள் இருக்காங்க. இது எல்லாம் உண்மை. 33 கோடி தேவி தேவர்கள் இருக்காங்க. சூரியனை கண்ட்ரோல் பண்றதுக்கு, சந்திரனை, நிலாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு அப்படி எல்லாமே இருக்காங்க. இது இந்து மதத்துல மட்டும் கிடையாது, வெளிநாட்டில் உள்ள மற்ற மதங்கள்ல போனாலும் சரி, கிரீக்க மதம், ஹீப்ரூ மதம், அப்படி எந்த மதத்துக்கு போனாலும் சரி, லைட்னிங் காட், தண்டர் காட் அப்படின்னு எல்லா இடத்துலயும் இருக்காங்க. மொத்தம் எவ்வளவு பேரு? தூக்கம் வருதா உங்களுக்கு? இல்ல, 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. இதுல தூக்கத்தை கண்ட்ரோல் பண்றது யாரு? நித்ரா தேவி. அப்ப கும்பகர்ணன ராமச்சந்திர பிரபு வதம் பண்ணும் போது உலகத்துல அத்தனை பேருக்குமே சந்தோஷம், நித்ரா தேவிக்கு மட்டும் சங்கடம். அவங்க போய் கேட்டாங்க ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட, பிரபு இது தகுமா? நீங்க பண்ணது நியாயமா? எனக்கு இருந்தது ஒரே ஒரு பக்தன், அவனையும் கொண்டீங்களே. உங்களுக்கு வந்து கோடிக்கணக்கா இருக்காங்க, எனக்கு யாரு? ஒருத்தன் தான், கும்பகர்ணன். பின்ன கொஞ்சம் பஹ்ரைன்ல கொஞ்சம் பேர் இருக்காங்க, கும்பகர்ணன் மட்டும்தான் இருந்தார். ஏன்னா அவர் 6 மாசம் தூங்குவாராம். ரைட், இங்க கூட கும்பகர்ணனோட சிஷ்யர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்போ நித்ரா தேவிக்கு அந்த அளவுக்கு சங்கடம், பிரபு இது தகுமா, நியாயமா? எனக்கு இருந்தது ஒரு பக்தன், அவனையும் நீங்க வதம் பண்ணிட்டீங்களே, இனி யார் வந்து என்ன ஆராதனை பண்ணுவா, என்னை யார் கும்பிடுவா, வணங்குவாங்க அப்படின்னு அழுதுட்டு கேட்டாங்க. உடனே அது கேட்டப்ப ராமச்சந்திரமூர்த்திக்கு சங்கடம் வந்துருச்சான். சொன்னாங்க, எங்கையெல்லாம் என்னுடைய கதையின் உபன்யாசம் நடக்குதோ, எங்கையெல்லாம் கலியுகத்துல பக்தர்கள் ராமாயணத்தை பத்தி பேசுறாங்களோ, எங்கையெல்லாம் ராமனின் திருநாம ஜபம் நடக்குதோ, எல்லாருக்குமே மனிதன், மிருகம், ஆண், பெண் அனைவருக்கும் அங்க சென்று சேரலாம், நீங்களும் அங்க போய் உட்கார்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. யார பாருங்க, முதல் சீட் காலியா இருக்கு பாத்தீங்களா, நித்ரா தேவி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுது, எங்கெல்லாம் உபன்யாசம் நடக்குதோ அங்க ஃப்ரண்ட்ல யார் உட்கார்ந்துருக்கா? நித்ரா தேவி. அப்ப கேக்குறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? தூங்குவாங்க. அப்ப ராமாயணம் கேட்கும் போது தூங்குறது கூட ரொம்ப விஷயம், நல்ல விசேஷமான ஒரு விஷயம். ரைட், அப்ப எவ்வளவு பேர் தயார் பாருங்க, இருக்காங்க நிறைய பேர். ரொம்ப நன்றி வந்ததுக்காக, தூங்க போறதுக்காக ரொம்ப நன்றி. சீதாராம் லக்ஷ்மணு ஹனுமான் கீ ஜெய். ராமாயணத்துல வந்து அழகான விஷயங்கள், அதாவது சின்ன சின்ன விஷயங்கள், வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம், அந்த விஷயங்களை வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிட்டாலே போது சந்தோஷமா இருக்கலாம். இங்க நீங்க வந்து ஒரு 10-100 கணக்குல ஆளுக சேர்ந்திருக்கீங்க, உங்களில் எவ்வளவு பேர் வாழ்க்கையில துக்கம் இருக்கு? கை தூக்குங்க பார்க்கலாம். அப்படி எல்லா கையுமே மேல வந்துருச்சு. ரைட், நம்ம யாராவது ஆசைப்படுறோமா, அடா அழுது ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் அழுதா நல்லா இருக்கும், கொஞ்சம் பணம் எல்லாம் நஷ்டமாயி ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் பணம் போன, அப்படி எல்லாம் ஆசைப்படுறோமா? நம்ம எல்லாருமே சந்தோஷம் எங்க கிடைக்கும், சுகம் எங்க கிடைக்கும், நிம்மதி எங்க கிடைக்கும்னு தேடிக்கிட்டே இருக்கோம், கிடைக்கிறதே இல்லை. வாழ்க்கை பூரா தேடி தேடியே வயசாகி போயிடுது. ஆனா ராமாயணம் சொல்லுது, பெரிய தத்துவமெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். அந்த ராமாயணத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டு அது வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வர முடிஞ்சாலே போதும், வாழ்க்கை வந்து இன்னல்கள் இருந்து மாறி இன்பமயமாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள். அப்போ எவ்வளோ பேர் ராமாயணம் கேட்க தயார்? பரவாயில்லையே, எனக்கு இப்போவும் நம்பிக்கையே வரல, இருந்தாலும் சொல்கிறேன். அப்போது ராமாயணம் கேட்கறது வந்து நாலு விதமான பறவைகளை வந்து உதாரணமாக சொல்கிறாங்க, எடுத்துக்காட்டாக காமிச்சிருக்காங்க. நான்கு விதமான மனிதர்கள் கதை கேட்பாங்களா ராமாயணம், நான்கு விதம். அதில் முதல் விதம், முதல் முறை வந்து இந்த அன்னப்பறவை, ஸ்வான். அன்னப்பறவையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, அன்னப்பறவை. ரெண்டாவது வந்து வேளாம்பல் பறவை, கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியாது. வேளாம்பல் பறவை, அதாவது மழை பெய்யும் போது சமஸ்கிருதத்தில் ஜாத்தக பக்ஷி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இங்கிலீஷில் கூட ஜாத்தக்கா டெய்ல்ஸ்னு எல்லாம் கதபுக்கு வரும், ஜாத்தக பறவை. அதாவது மழையை மட்டுமே தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய பறவை, எவ்வளவுதான் தண்ணி தாகம் எடுத்தாலும் சரி, அது குளத்தில் போய் தண்ணி குடிக்காது, ஆற்றுல குடிக்காது, என்ன பறவை பைப்பில் குடிக்காது, எங்கேயுமே குடிக்காது. அது வந்து மழைக்கு வேண்டி மட்டுமே காத்து இருக்கக்கூடிய பறவை, வேளாம்பல் பறவை. மூணாவது காக்கா, குரோ. நாலாவது கொசு, மொஸ்கிட்டோ. இந்த நாலை வந்து எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட் என்னது, நல்ல கதையாக போச்சு, என்னது அரை அன்னப்பறவை, ரைட். ரெண்டாவது வேளாம்பல் பறவை, மூணாவது காக்கா, கொசு, ரைட். பரவாயில்லையே, எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்ப இந்த முதல் வந்து அன்னப்பறவையாம். இந்த அன்னப்பறவை வந்து நீங்க உங்க வீடெல்லாம் என்ன பிரபு ஆரம்பிக்கிறோம் என்று சொல்றாங்க. 3657 46 டொயோட்டா, 4260551855994, 3496742714485. போச்சு, எல்லாரையும் அனுப்பி விட்டுருவாங்க போல இருக்கு. அப்போ இந்த அன்னப்பறவையினுடைய தன்மை என்னன்னா, நீங்க எல்லாரும் சென்னை தமிழ்நாட்டில இருந்தா நிறைய எல்லாரும் இருக்கீங்க இல்லையா, உங்க வீட்டுல எல்லாம் ஒரு அன்னப்பறவை இருக்கணும். ஏன்னா இந்த அன்னப்பறவையினுடைய தனித்தன்மை, அதுக்கு வந்து பாலையும் தண்ணியும் ஒன்னா கலந்து ஒரு பாத்திரத்துல கொடுத்தோம்னா அந்த அன்னப்பறவை வந்து பாலை மட்டும் குடிச்சு தண்ணி நமக்கு திருப்பி கொடுத்துருமா. நீங்க சென்னையில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா வீட்டுல இருக்கணும், பால்காரன் என்ன கொடுக்குறான்னே தெரியாது, அந்த பால் கலர்ல தண்ணியை கொடுத்துட்டு போவான். அப்ப வந்து இந்த அன்னப்பறவையினுடைய தன்மை, பாலை மட்டுமே குடிச்சுக்கிட்டு தண்ணியை திருப்பி தந்துடுமா. அப்ப வந்து உபன்யாசம் இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்கள்ல பங்கு கொள்ளக்கூடியவர்கள் அந்த ஒரு தன்மையில இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அங்க வந்து நிறைய தப்பான விஷயங்கள் நடக்கும், அதையெல்லாம் கவனிக்க கூடாது. அதாவது நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி நடக்கும், திடீர்னு ஏசி ஆஃப் ஆயிரும், நம்ம உட்கார்ற சேர் மட்டும் அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும், நேரா இருக்காது, பக்கத்துல வேற ஏதாவது பிரச்சனைகள். ஆன்மீக விஷயங்கள் வரும்போது அதுல வந்து நிறைய தப்பான விஷயங்களும் இருக்கும். அன்னப்பறவைய மாதிரி பாலை மட்டுமே குடிச்சுக்கிட்டு தண்ணியை திருப்பி கொடுத்துடணும். அங்க வந்து நல்ல விஷயங்களை பூரா எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையில்லாததை அறவே விட்டு விட வேண்டும். அது என்ன பறவை? அன்னப்பறவை. ஒருத்தர் ஒரு டாக்டர் இருந்தாரு, அவர் வந்து இந்த மனிதர்கள் வந்து இந்த தப்பான இந்த தண்ணியெல்லாம் போடுறாங்க இல்லையா, மது அருந்தக்கூடியவர்களை வந்து உபதேசம் பண்ணி நல்ல வாழ்க்கை நல்ல முறையில் கொண்டு வரக்கூடிய ஒரு மனிதர், நல்ல ஒரு மனிதர். யாரு அந்த டாக்டர்? ஒரு கிராமத்துக்கு போனாரு, அந்த கிராமத்தில் எல்லாருமே தண்ணி அடிப்பாங்க, ஃபுல்லா காலையில் ரெண்டு காலில் போவாங்க, நைட்டு நாலு காலில் நடந்து வருவாங்க அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே. உடனே அந்த டாக்டர் வந்து அந்த ஊர்ல இருக்கிறவங்களை எல்லாம் நல்ல நல்ல முறையில கொண்டு வரலாம்னு நினைச்சுக்கிட்டு அவங்களை எல்லாம் பெரிய ஒரு பொதுக்கூட்டமா ஒரு மீட்டிங் கூப்பிட்டு ரெண்டு டம்ளர் எடுத்தார், ரெண்டு கிளாஸ். ஒரு கிளாஸ்ல வந்து ஃபுல்லா தண்ணி ஊத்திட்டார், இனி ஒரு கிளாஸ்ல வந்து மதுனால நிரப்பிட்டார், இல்ல ஆல்கஹால் எல்லாம் விஸ்கி பிராண்டி எல்லாம் ஊத்திட்டார். ரெண்டு டம்ளர், ஒண்ணு இல்ல என்ன தண்ணி, இனி ஒண்ணுல ஆல்கஹால். இந்த ரெண்டு டம்ளருக்குள்ளேயும் கொஞ்சம் புழுவை பிடிச்சி போட்டார், இந்த மண்ணிலலாம் இருக்குமே புழு, இந்த புழுவை போட்டார். அப்போ இந்த தண்ணிக்குள்ளே போகிற புழுவெல்லாம் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்கு, இந்த ஆல்கஹாலில் போட்ட புழுவெல்லாம் செத்து போச்சு. அப்போ டாக்டர் கேட்டார், நண்பர்களே சகோதரர்களே, இந்த பொதுக்கூட்டத்துக்கு நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, மனமார்ந்த நன்றி. எல்லாருமே இந்த டம்ளரை கவனமாக பாருங்கள், இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? உடனே ஊர்க்காரெல்லாம் சொன்ன, ஐயா தண்ணியா போட்டா வயிற்றுக்குள்ள இருக்கிற புழுவெல்லாம் செத்து போயிடும் அப்படின்னா. என்ன டாக்டர் அதான் சொன்னாரு, டாக்டர் சொல்ல நினைச்சதே வேற, நம்மளுக புரிஞ்சுக்கிட்டது தண்ணிய போட்டா உள்ள கிடக்குற புழு செத்து போயிரும். இப்படி ராமாயணம் கேட்க கூடாது, மொத்தம் ஏழு நாள் வேஸ்டா போயிரும். அப்போ அன்னப்பறவைய மாதிரி என் வாழ்க்கையில் எதை தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வேண்டாத விஷயங்களை அறவே விட்டுடணும். அன்னப்பறவை. ரெண்டாவது எது? வேழாம்பல் பறவை. அந்த பறவைக்கு எவ்வளவு தண்ணி தாகம் எடுத்தாலும் சரி, அது மழைக்கு மட்டுமே காத்துக்கிட்டு இருக்கும். பைப்பில் குடிக்காது, ஆற்றுல குடிக்காது, குளத்தில் குடிக்காது, கடலில் குடிக்காது, கடையில் போய் குடிக்காது, எப்பவுமே அது மழைக்கு வேண்டி. அதனால தான் அந்த காலத்தில் விவசாயிகள் இந்த வேழாம்பல் பறவை சந்தோஷமாக பறக்கிறத பார்த்தாங்கன்னா மழை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களோட ரேடர் அது அந்த காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக. அந்த மாதிரி கதை கேட்கணும். இந்த உபன்யாசம் நம்ம பங்கு கொள்ளும் போது என்னெல்லாம் நல்லது இருக்கு, அதனுடைய உள்கருத்து என்ன, அதை வந்து வாழ்க்கையில எப்படி பகிர்ந்து கொள்ளலாம், அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கணும். முதல்ல எது? அன்னப்பறவை. ரெண்டாவது வேளா. இது மாதிரி கேட்கணும். மற்ற ரெண்டு உயிரினங்கள் மாதிரி கேட்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பாக்கி ரெண்டு எது? காக்கா கொசு. இந்த காக்கா என்ன பண்ணும்? எவ்வளவு நல்லா சாப்பாட்டை கொடுத்தாலும் அது எங்க போய் உட்காந்துருக்கும்? அந்த குப்பை தொட்டியில தான் இருக்கும். அப்படி ஏழு நாள் கேட்டுட்டு, சார் என்ன கேட்டீங்க ராமாயணத்துல? என்னத்தை அரேஞ்ச் பண்ணாங்க? ஒண்ணுமே சரியில்லை. அங்க போனா உட்காந்தா சரியில்லை, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ், காரு வேற இடையில இடையில மாத்த சொல்லிட்டாங்க, பப்படம் தரல அப்படின்னு சொல்லி. அதாவது எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் குற்றம் மட்டுமே கண்டுபிடிக்க கூடிய தன்மை நிறைய, அது நமக்கு நிறைய பேர் இருக்கு நம்ம ஊருக்காரங்களுக்கு, ரைட்? அந்த மாதிரி கேட்க கூடாது. நாலாவது எது? கொசு. இந்த பசுமாட்டினுடைய இந்த பால் கறக்கக்கூடிய மடி இருக்கு இல்லையா, அந்த நாலு காம்பு இருக்கும் அதுல நம்ம பால் கறப்போம், பசுமாட்டினுடைய மடி, இந்த கொசு போய் அந்த மாட்டினுடைய மடியில் உட்காருமா? அங்க உட்கார்ந்தா கொசு வந்து ரத்தத்தை குடிக்குமா பாலை குடிக்குமா? எதை குடிக்கும்? அங்க பால் ஃப்ரீயா கிடைக்குது இல்ல. பசுமாட்டினுடைய மடியில போய் உட்கார்ந்தாலும் நம்மளுக்கு எதை குடிப்பாங்க? ரத்தத்தை தான் குடிப்பாங்க. அப்போ புராணங்கள்ல சொல்லுது, இந்த நான்கு விதமான உயிரினங்களை எடுத்துக்காட்டாக காமிச்சிருக்கு. இதுல வந்து காக்காவையும் கொசுவ மாதிரியும் நம்ம வந்து ஆன்மீகத்துல பங்கெடுக்க கூடாது. அன்னப்பறவையும் வேழாம்பல் பறவையும் மாதிரி தான் நம்ம வந்து இது கேட்கணும். இது கேட்டோம்னா நம்ம வாழ்க்கையில நிறைய மாறுதல்கள் இருக்கும், ரைட்? அப்ப தயாரா எல்லாரும் கேட்கறதுக்கு? ஆரம்பிக்கவே இல்லை, அரை மணி நேரம் ஆகி போச்சு. சீதாராம லக்ஷ்மண் ஹனுமானு கி ஜாய். அப்போ இந்த ராமாயணம் அப்படிங்கிறதுல ஏழு காண்டங்கள் இருக்கு. யுத்த காண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், இப்படி மொத்தம் ஏழு வகுப்பா இந்த ராமாயணத்தை பிரிச்சிருக்காங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஏழாவது காண்டத்தை முதல்ல போட்டு பாக்கி காண்டத்தை எல்லாம், அதாவது எப்படின்னா ஒரு புத்தகத்துல கடைசி சாப்டர் தூக்கி முன்னாடி போட்டு அப்புறம் தான் கதையை ஆரம்பிக்குது. அந்த மாதிரி ராமாயணத்துல வந்து உத்தர காண்டம் அப்படிங்கிற கடைசி காண்டத்தை தூக்கி முன்னாடி வச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு சினிமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த சினிமா அப்படி கடைசியில முடியும் போது அதுல ஹீரோ ஹீரோயின் வந்து அப்படி ரெண்டு பேரும் அப்படி கை பிடிச்சிட்டு அப்படியே போவாங்க, அந்த சினிமா சக்சஸ்ஃபுல் ஆகுமா? இல்ல அந்த சினிமால கடைசியில ஹீரோ ஹீரோயின் செத்து போயிடுறாங்க, அந்த சினிமா எந்த சினிமா சக்சஸ்ஃபுல்லா ஓடும்? என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? அப்படி அழகா கையெல்லாம் பிடிச்சி, ஏன்னா என் வாழ்க்கையில இல்லையே அப்படியே போட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் பாத்திருக்கீங்களா, அந்த போட்டோகிராஃபர் இப்ப இருந்தாரு இங்க, அந்த மாதிரி திரும்ப விட மாட்டார். நின்னா திரும்பினா உட்கார்ந்தா எந்திரிச்சா வந்து ஸ்மைல் பிளீஸ் ஸ்மைல் பிளீஸ் அப்படிம்பார். உடனே அப்படின்னு பாட்டிங்னு எடுத்துருவார். ஏன் பண்றாரு தெரியுமா? அதுக்கப்புறம் சிரிக்கவே முடியாது வாழ்க்கையில், அதான் கடைசி சிரிப்பு, நல்லா சிரிச்சுக்கோடா அப்படின்னு எடுத்துட்டு போறாரு, ரைட்? அப்ப அந்த மாதிரி இந்த உத்தர காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ராமாயணத்தினுடைய கடைசி பாகம் சீதாதேவி பூமிக்குள்ள போறதும் ராமச்சந்திரமூர்த்தி விரகத்தினால தவிக்கிறதும் லவக்குஷன் ரெண்டு பேரும் வந்து அப்பாவை தேடிக்கிட்டு அலையறதும் ரொம்ப சோகமான ஒரு பாகம். அதனால அந்த உத்தரகாண்டத்தை தூக்கி முன்னாடி போட்டு அதுக்கப்புறம்தான் ராமாயணம் ஆரம்பிச்சாங்க. இது சொல்லும் போதே நிறைய பக்தர்களுக்கு சந்தேகம், இந்த கதையெல்லாம் உண்மையா, ராமாயணம் இருக்கா, இல்லை இது ஏதோ தாத்தா எழுதி வச்சுட்டு போயிட்டாரு அந்த மாதிரி கதையா, இதெல்லாம் கிடையாது, இது உண்மை. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை தான் இது. ஏன்னா இப்ப கூட இந்தியாக்கும் லங்காக்கும் நடுவில் இருக்கிற அந்த பாலத்தை கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. அயோத்தியை இன்னைக்கும் இருக்கு, சரயு நதி இன்னைக்கும் இருக்கு, இதெல்லாம் உண்மைதான். என்ன, எனக்கு அதுக்குண்டான தெளிவுகள், அதுக்குண்டான நிரூபணங்கள் ஒன்றும் என் கண் முன்னாடி இல்லை, அவ்வளவுதான். என் கண் முன்னாடி இருந்து அது மறைந்து விட்டது, அதனால் இது பொய்யாகாது, இது உண்மை. இறைவன் அப்படிங்கிறவர் இருக்கிறது உண்மை, அதை தெரிஞ்சுக்க கூடியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரைட், சரி, உங்க பேர் என்ன? இந்த பிங்க் டாப், யா, துவாரகா, துவாரகா, அப்படியே, சரி வாங்க மேல, வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம், இன்னைக்கு நீங்க தான் பகவத்கீதா சொல்லிக் கொடுக்க போறீங்க, மாடல் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். பயந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க. இன்னைக்கு வந்து ராமாயண தத்துவத்தை வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இவங்க சொல்லி கொடுக்க போறாங்க. என்ன பேரு? துவாரகா. ரொம்ப அதிசயமா இருக்கு துவாரகா. கன்னியாகுமரி நாகர்கோயில்லாம் யாராவது இருக்கீங்களா? ஓ, அது வேற இருக்காரு சார். ரைட், அப்ப இவங்க தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ராமாயண தத்துவத்தை சொல்லி கொடுக்க போறாங்க. ரைட், எல்லாருக்கும் ஒரு நமஸ்தே சொல்லிருங்க. சத்தமா ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ இவங்க வந்து இந்த முடி பின்னி இருக்காங்க பாருங்க, அப்படியே திரும்பக்கூடாது. ரைட், இதுக்கு வந்து சமஸ்கிருதத்தில் வேணி அப்படின்னு பேர். என்ன பேர்? திரிவேணி சங்கமம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அலகாபாத்தில் காசியில் திரிவேணி சங்கமம் அப்படின் இருக்கு. மூன்று நதிகள் வந்து ஒன்னா சேரக்கூடிய இடம் வேணி அப்படின்னு பேர். ஒரு சைட்லேருந்து கங்கா வரும், இனி ஒரு சைட்லேருந்து யமுனா நதி வரும், கண்ணுக்கு தெரியாம வந்து சரஸ்வதி நதி வரும். இப்படி மூன்று நதி வந்து சேரக்கூடிய இடத்தை திரிவேணி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு நதியை தான் நம்ம கண்ணால பார்க்க முடியும், மூன்றாவத பார்க்க முடியாது. புரிஞ்சுதா? அப்ப இந்த மாதிரி தலைமுடி பின்றத வந்து என்ன சொல்லுவாங்க? வேணி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பின்னணும்னா எவ்வளவு பஞ்ச் முடி வேணும், எவ்வளவு கட்டு முடி வேணும்? இந்த மாதிரி பின்னணும்னா மூணு கட்டு வேணுமா? உங்களுக்கு எவ்வளவு தெரியுது? ரெண்டு. மூணாவது எங்க போச்சு? உள்ளையா? ரைட், அப்போ மூன்று கட்டு முடி வேணும், அதை பின்னி எடுத்தா இந்த மாதிரி ரெண்டு கட்டு தான் தெரியும், மூணாவது கட்டு தெரியாது. ஆனா மூணாவது கட்டு இல்லைன்னா இதை இப்படி பின்ன முடியுமா? பின்ன முடியாது. வாழ்க்கையில இதே மாதிரி மூணு விஷயங்கள் இருக்கு. முதல் விஷயம் வந்து நான். எல்லாருக்குமே அவங்கவுங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் ரொம்ப பிடிக்கும். ராமாயணம் சொன்னனால ஆளுக்கு அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. இதே நான் வந்து இங்க ஃப்ரீயா உங்களுக்கு ஜாதகம் பார்த்துறேன் அப்படின்னு சொன்னேன், எல்லாரும் இப்படி கியூல நின்றுவாங்க, கைய கால நீட்டிக்கிட்டு, என் வெள்ளி எங்க போனா, சனி யார் கூட போச்சு, புதன் எங்க போனான்லாம் கேட்டுக்கிட்டு இல்லையா. நம்ம வந்து எல்லாருக்குமே நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும். நான் எப்படி, என் வாழ்க்கை நல்லா இருக்குமா, நான் பெரிய ஆளா ஆயிடுவேனா அப்படின்லாம் அப்படி டெய்லி கண்ணாடி முன்னாடி எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம். எவ்வளவு ஸ்பெண்ட் ஆகலாம், அதே மூஞ்சி தான், மூஞ்சி எல்லாம் மாறாது, இருந்தாலும் மணி நேரம் அப்படி ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம எல்லாருக்குமே நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும், முதல் விஷயம். ரெண்டாவது, என்னை சுத்தி என் வாழ்க்கை, என் மனைவி, என் குழந்தை, கணவன், பணம், வீடு, இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டு விஷயங்கள். இந்த ரெண்டு விஷயங்களையும் ஒன்னா சேர்க்கக்கூடியது இறைவன் இதுக்கு நடுவுல. ஆனா பார்க்க முடியுதா? முடியாது. இந்த திரிவேணியில மூணாவது செட்டு முடிய பார்க்க முடியாதது மாதிரி நம்ம வாழ்க்கையில நான், என்னை சுற்றி உள்ளது, இதுக்கு நடுவுல யார் இருக்கா? இறைவன் இருக்கார். பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. ஆனா இந்த இறைவன் இல்லைன்னா இது ஒன்னா சேருமா? இந்த மூணாவது செட்டு முடியலன்னா இந்த ரெண்டும் சேருமா?
சேராது. அதே மாதிரி இறைவன் இல்லைனா நான் என்னுடைய வாழ்க்கை அர்த்தம் இல்லாததா மாறிடும். இப்போ நம்ம வந்து சின்ன செயின் எல்லாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க, அதுல வந்து நிறைய பேர்ல்ஸ் இருக்கு, முத்துக்கள் இருக்கு. இந்த முத்துக்கள் எல்லாம் எப்படி சேர்ந்து நிக்குது? அதுக்குள்ள ஒரு நூலோ கம்பியோ ஏதாவது இருக்கும். சூத்ரே மணிகணாய்வா, இந்த மணிகள் மாலையில் எப்படி சேர்ந்து நிற்கிறதோ, அந்த நூலு கட்டாயிருச்சுன்னா என்னாயிடும், இந்த முத்தெல்லாம் கீழே விழுந்துரும். இந்த நூலு தான் கனெக்ட் பண்ணுது, ஆனா நூலை பார்க்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி நான் என் வாழ்க்கை, இதுக்கு எல்லாத்துக்குமே அடிஸ்தானம் யாரு? பகவான் தான். நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி, இந்த அடிஸ்தானம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கமே ஆட ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுதா? அதுதான் ராமாயணத்தினுடைய தத்துவம். தேங்க்யூ. பாவம் ரொம்ப பயந்துட்டாங்க. ரைட். அப்போ வாழ்க்கையினுடைய தத்துவமே அதுதான். நம்ம வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என்னுடைய தினசரி நடவடிக்கைகள்ல எல்லாத்திலையுமே யார் இருக்கா? பகவான் இருக்கார். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கை நிம்மதியா முன்னாடி போகும். ரைட். சரி. கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதாரமண ஹரி, கோவிந்த ஜெய ஜெய கோவிந்த. கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதாரமண ஹரி, கோவிந்த ஜெய ஜெய எல்லாரும் பாடுங்க. கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதாரமண ஹரி, கோவிந்த ஜெய ஜெய கோவிந்த. கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதாரமண ஹரி, கோவிந்த ஜெய ஜெய கோவிந்த. இப்ப இந்த பஜனை எல்லாம் பாடும் போது கை தட்டுறாங்க, பார்த்திருக்கீங்களா? எதுக்கு தட்டுறாங்க? சில தலையெல்லாம் ஆட்டி அப்படியே தொடையிலெல்லாம் தட்டி அப்படியே அப்படியெல்லாம் தட்டி கையெல்லாம் தட்டி ஏன் தட்டுறாங்கன்னு தெரியுமா? அதுக்கு கூட ஸ்கந்த புராணத்துல ஒரு அழகான அர்த்தம் சொல்லியிருக்கு. இது வந்து கரதாளம் அப்படின்னு பேர். கரம்னா கை, கையினால் தாளம், கரதாளம் அப்படின்னு பேர். இது ஏன் தட்டுறோம்னா, நம்ம எல்லாருமே வந்து அம்மாவினுடைய உதரத்திலிருந்து தான் பிறந்தோம், கர்ப்பத்திலிருந்து தான் பிறந்தோம், இல்லையா? யாராவது ஃப்ரிட்ஜில் இருந்து வந்தவங்க இருக்கீங்களா? எல்லாருமே அம்மாவினுடைய கர்ப்பத்திலிருந்து தான் வந்தோம். அதுவும் பிறக்கும் போதே தலைகீழாக பிறந்துட்டோம் எல்லாருமே. அப்படி தலைகீழா வந்து ஒரு என்ன சொல்றது, அண்டிப்பருப்பு, ஒரு இந்த கேஷ்யூனட் இருக்குல்ல, முந்திரி கொட்டை, அந்த மாதிரி இப்படி எல்லாம் தலைகீழாக கிடந்தோமா அம்மா வயிற்றுக்குள்ள. ஒரு மூணாவது மாதம் நான்காவது மாதம் ஆகும்போது, அப்படி சென்று வரும்போது, இந்த மாம்ச பிண்டத்திலிருந்து அப்படி கை கால்கள் எல்லாம் தனியா பிரியும். அப்படி காலெல்லாம் மடங்கி இருந்தது, அப்படி நாலாம் மாசம் ஆகும்போது அப்படி மெதுவா கால்கள் பிரியும். கைகள் ரெண்டும் வந்து இப்படி தலைக்கு மேல இருந்து அப்படி மெதுவா கைகள் பிரியும். ஐந்தாவது மாதம் ஆறாவது மாதம் ஆகும்போது அந்த குழந்தை வந்து அந்த வயத்துக்குள்ள இருக்கிற அந்த கரு வந்து அதனுடைய உணர்வு உணர்ந்துடுதான். அதுவரை அது ஒரு ஜடமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஐந்தாவது மாதம் முடியும் போது அப்படி உணர்ந்துடுது. அப்ப ஐந்தாவது மாதத்துக்கு மேல அம்மா என்னெல்லாம் செய்யறாங்களோ அதெல்லாம் குழந்தையினுடைய குணமா, ஒரு குவாலிட்டியா மாறிடுது, கேரக்டரா மாறிடுது. அப்ப இந்த குழந்தையினுடைய அந்த குணத்தை சரி பண்ணி எடுக்கிறது யாரு? தூங்குறீங்களா? அம்மா. கரெக்டா? அம்மா, அம்மாதான். அப்ப அந்த அம்மா வந்து ரொம்ப கோபக்காரியா இருந்தா குழந்தை எப்படி பிறக்கும்? பின்லாதனா பிறக்கும். ரைட். அம்மா வந்து சாந்தமா, அதனாலதான் கர்ப்பிணியான பெண்கள், கர்ப்பமடைந்த கருவடைந்த பெண்கள் வந்து ராமாயணம் படிக்கணும், பாகவதம் படிக்கணும். இது படிக்க படிக்க அந்த குழந்தையினுடைய குணம் அதுவா மாறி வருமா? எங்க படிக்கிறாங்க? ஊர்ல இருக்கிற அத்தனை சினிமாவும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது ஒரு டிவி போட்டியா போறக்கும் வெளியே. அப்போ இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கும் போது அந்த மாதிரி நல்ல குணங்கள். அதனாலதான் மகாபாரதத்துல பார்த்தோம்னா சுபத்ரா தேவியினுடைய கருவுக்குள்ள இருந்து அபிமன்யு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாராம். அதே மாதிரி கயாத்துவினுடைய கருவுக்குள்ள இருந்த பிரகலாதன் வந்து பாகவதம் முழுசும் கேட்டாராம். இது உண்மை. அந்த குழந்தை அனுபவிக்கிறது. அது வந்து சின்னதா ஒரு பைக்குள்ள இருக்குது, ஒரு ரொம்ப தின்னான ரொம்ப மெலிதான ஒரு பைக்குள்ளதான் அந்த குழந்தை வயிற்றுக்குள்ள கிடக்குது. அம்மா என்ன பண்ணுவாங்க? நல்லா பச்சை மிளகு வெட்டுவாங்க. நீங்க மிளகு வெட்ட மிளகாய் வெட்டுறது பார்த்துருக்கீங்களா? அப்படி வெட்டும்போது கையெல்லாம் எரியும். அந்த மிளகாய் எடுத்து தேய்ச்சி பாருங்க, மேலே எப்படி இருக்கும்? எரியும் அப்படியே. இதை வேற வந்து அப்படி வெங்காய வடையெல்லாம் போட்டு மிளகு பஜ்ஜி எல்லாம் போட்டு அடிச்சிருவாங்க உள்ள. அப்போ இது வேற, அந்த குழந்தை சின்ன பைக்குள்ள இருக்குதா, இந்த பைக்கு மேல வந்து இந்த அப்படியே அபிஷேகமா போகும். என்னது? வெங்காய பஜ்ஜி, பஜ்ஜி, மிளகு பஜ்ஜி, இதெல்லாம் வேற அபிஷேகமா போகும். அந்த குழந்தையினுடைய மேல் எரியுமா எரியாதா? பயங்கரமா காந்துமா, பயங்கரமா எரியுமா? பாகவதத்துல சொல்லியிருக்கு. அப்ப இந்த குழந்தை வந்து அந்த வலியை, அந்த நீற்றலை பொறுக்க முடியாமல் அந்த பைக்குள்ள அப்படியே அசைய ஆரம்பிக்கும். அம்மா சொல்லுவாங்க, என் பையன் மிதிக்கிறான், வா வாட் எ பட்டர்ஃப்ளை எஃபெக்ட், வா அப்படிப்பா. அது பாவம் உள்ள கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது, ரைட்? இதுதான் உண்மையா நடக்குது. பாகவதத்தினுடைய முதல் ஸ்கந்தத்துல, முதல் காண்டத்துல இது விவரமா சொல்லி இருக்கிறாங்க. இந்த குழந்தை கஷ்டப்படுதான். ஐந்தாவது மாதம், ஆறாவது மாதம் ஆகும்போது அதனுடைய உணர்வெல்லாம் வந்து அம்மா என்னெல்லாம் செய்யறாங்களோ அதெல்லாம் அதனுடைய குணமா, கேரக்டரா, தன்மையா அது மாறுது. அப்ப குழந்தை சரியில்லைன்னா யார அடிக்கணும்? சத்தத்தையே காணோம், அம்மா அப்பா எல்லாரையும் அடிக்கணும். ஏன்னா நம்மளுடைய கேரக்டர் தான் அது மோல்ட் ஆகுது குழந்தையா. இது உண்மை. என்னுடைய கர்மம், என்னுடைய செய்வினை, என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல், இயல்பு, தன்மை, இதெல்லாம் சேர்ந்துதான் என் மகனாக பிறக்கிறான். அது வேற யாரோ கிடையாது, அந்த பக்கம் பேங்க்ல இருந்து வாங்கிட்டு வந்தது கிடையாது. என்னுடைய குணம்தான் மகனாக பிறக்கிறான். அப்ப அவனை போய் சும்மா திட்டிக்கிட்டு பிரயோஜனம் இருக்கா? அது கருவுக்குள்ள இருக்கும் போதே நம்ம நேரா இருந்திருக்கணும், அது நல்லதா பிறந்திருக்கும், ரைட்? அந்த மாதிரி அதனுடைய உணர்வு வருதான் அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு. அப்போ இது வந்து கர்ப்பத்துக்குள்ள கிடக்கும் போது ஐந்தாவது மாதம் கைகள் ரெண்டு அப்படி தலையிலிருந்து பிரியுமா? பிரம்மா வந்து தலையெழுத்து அப்படின்னு சொல்லியிருக்கார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னுடைய முன்ஜென்ம கர்ம வினைப்படி, ஒரு நாளைக்கு ஒரு ஆஸ்பத்திரியில பாத்துக்கோங்க, நல்ல பணக்கார வீட்டு குழந்தைகளா சிலது பிறக்குது, பாவப்பட்ட வீட்டு குழந்தைகளா, ஏழையின் வீட்டு குழந்தைகளாக சிலது பிறக்குது. சிலது பிறக்கும் போதே கண்ணு தெரியாது, காது கேட்காது, இந்த மாதிரி பிறக்குது. நமக்கு தெரியும் நல்ல வீட்டுல பிறக்குது சந்தோஷமா இருக்க போகுது, ஏழையினுடைய வீட்டில் பிறக்க போகுது கஷ்டப்பட போகுதுன்னு தெரியும். பிறப்பிலே ஏன் இந்த வித்தியாசம்? ஏன் கடவுள் இப்படி படைக்கிறார்? என்ன காரணமா இருக்கும்? முன்ஜன்ம கர்மவினை, நம்புனாலும் சரி நம்பலனாலும் சரி கர்மவினை தான் அதற்கு காரணம். அப்ப வந்து இந்த கர்மா தலையெழுத்து எழுதி வச்சிருக்குது. அதாவது இவன் எட்டாம் கிளாஸ்ல இவ்வளவு மார்க் எடுக்கணும், பத்துல இப்படி இருக்கணும், சைக்கிள்ல இருந்து கீழே உழுகணும், இருபத்தஞ்சுல கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி கையில இருந்து அடி வாங்கணும், இதெல்லாம் எழுதி வச்சிருக்கலாம். இதுல தப்பிக்கவே முடியாது. அப்ப இந்த தலையெழுத்து தான் இந்த கருவில் கிடக்கக்கூடிய குழந்தையின் கையில் அப்படியே ரேகைகளா, கோடுகளா பதியுதான். இந்த கை இப்படி தலையிலிருந்து ஸ்பிளிட் ஆகுது இல்ல, அஞ்சாம் மாசம், ஆறாம் மாசம். அப்ப அந்த ஆறாவது மாதம் தலை மேல் எழுதப்பட்ட எழுத்துக்கள் தான் கைகளில் என்னவா மாறுது? கோடுகள், ரேகைகளா மாறுதான். அப்ப வந்து இறைவனுடைய திருநாமத்தை பாடும் போது சந்தோஷமா கை தட்டி பாடுனாங்கன்னா பாவங்களாகின்ற இந்த பறவைகள் வந்து வாழ்க்கையிலிருந்து பறந்து போயிடும். அதனால தான் கரத்தாளம் பஜனை பாடும் போது என்ன பண்றாங்க? கை தட்டுறாங்க. இந்த இந்த கோடுகள்லாம் யோ, கை எடுத்து பாருங்க, மொத்தம் கொலையா இருக்கும் கையில, ஒரே வெட்டும் குத்துமா இருக்கும் இல்லையா? இதை வந்து தட்டுங்க, மூணு வரி தான் இருக்கணும், பாக்கி ஒண்ணுமே கையில இருக்கக்கூடாது, மூணே மூணு கோடு தான் இருக்கணும், அத்தனை அழிஞ்சு போயிடும், அந்த மாதிரி அடிக்கணும். இந்த மாதிரி அந்த காலத்துல இறைவனின் திருநாமத்தை பாடி பஜனை பாடும் போது அனைவரின் வாழ்க்கையும் தன்யமாக மாறிவிடுமாம். இது உண்மை. ரைட்.
ரகுபதி ராகவ ராஜராம் பதித பாவன சீதராம். ரகுபதி ராகவ ராஜராம் பதித பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜராம் பதித பாவன சீதாராம். ரகுபதி ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம் ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம். ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம் ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம். ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம் ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம் ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம் ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம்.
சீதராம் லக்ஷ்மண் ஹனுமான் கீ. அப்போ ராமாயணத்தின் முதன் காண்டம் எது? உத்தர காண்டம். ஏழாவது காண்டத்தை முதல்ல வந்து வால்மீகி முனிவர் விளக்கியிருக்கார். கம்பரும் அதே மாதிரி ஏழாவது காண்டத்தை முதல்ல விளக்கியிருக்கார். அதாவது சீதாராம் லக்ஷ்மண் ஹனுமான் அவர் சீதாதேவி ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பட்டாபிஷேகம் முடிதான். வால்மீகி முனிவர் சொல்றார், இது வந்து ராமனின் கதை கிடையாது, உண்மையிலுமே இது சீதாயாம் சரித்தம் மகத், இது சீதாதேவியினுடைய கதை. ராமாயணம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் அயனம் அப்படின்னா, அதாவது என்ன சொல்ல, ஜேர்னி, ஒரு மனிதனுடைய சஞ்சாரம் அப்படின்னு அர்த்தம். தமிழில் கூட ஒரு சினிமா வந்ததே அயன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், யார் நடிச்சா? யாரும் எவ்வளோ கரெக்டாக சொல்ற ராமாயணனுடைய அக்கா, ராமரோட அக்கா பேர் என்னன்னா ஒரு பயலுக்கு தெரியாது நம்ம ஊரில் இல்லையா. ராமருக்கு ஒரு அக்கா இருக்காங்க, பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ராமரா? ராமரோட அக்கா பேரை கேட்டா ராமர் சொல்றாங்க. ராமருடைய அக்கா பாருங்க, இப்பதான் வாழ்க்கையில முதல் முறையை யோசிக்கிறாங்க, அப்படியோ அப்படின்னு. ஆனா அயன் சினிமால யார் நடிச்சாலும் கேட்டா அப்படி ஃபிங்கர் டிப் அப்படி வருது வெளியே இல்லையா. பாரத் மாதா கி ஜாய். சரி, அயனம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய சஞ்சாரம் அப்படின்னு அர்த்தம். அயன் அயனம், ராமாயணம் அப்படின்னா ராமனுடைய வாழ்க்கை, ராமனுடைய சஞ்சாரம் அப்படின்னு அர்த்தம். ஆனா வால்மீகி முனிவர் சொல்றார், இது ராமனின் கதையல்ல, சீதாயாம் சரித்தம் மகத். உண்மையிலுமே இது யாருடைய கதை? சீதா பிராட்டி சீதாதேவியினுடைய கதை, ராமனின் கதை அல்ல அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஏன்னா ராமாயணம் முழுதுமே பார்த்தீங்கன்னா சீதாதேவிய நடுவுல வச்சுக்கிட்டே அந்த கதை சுத்தி சுத்தி வரும், ராமனை சுத்தி வராது. சீதைய அதே கதை தான் இன்னைக்கு சினிமாவா எடுக்கிறான். எவ்வளவு ஆயிரம் வருடங்கள் ஆச்சு, இதுவரை இவனுக்கு புது கதையே கிடைக்கல.
அப்படி ஒரு ஹீரோ ஹீரோயின் இருப்பான், வில்லன் வந்து ஹீரோயினை பிடிச்சிட்டு போயிடுவான், ஹீரோ போய் அந்த ஹீரோயினை திருப்பி கதை முடிச்சிடும். இந்த கதை எங்கிருந்து காப்பி அடிச்சாங்க? ராமாயணம். எவ்வளவு ஆயிரம் வருடங்களாக அதே இந்த ஒரு கதை இல்லைன்னா சினிமாவே கிடையாது. அந்த மாதிரி ராமனின் கதை அவ்வளவு, சீதாதேவி சீதா பிராட்டியின் கதை அவ்வளவு அழகான கதையாம். ஆனா முதல்ல துக்கமான பாகத்தை சொல்லிட்டாங்க, ஏழாவது காண்டத்தை சொல்லிட்டாங்க. என்ன நடந்தது? ரொம்ப சந்தோஷமா பட்டாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு ராமச்சந்திரமூர்த்தி, லக்ஷ்மணன், சீதாதேவி, பரதன், சத்ருக்னன், ஜாம்பவான், நலன், நீலன், அங்கதன், ஹனுமான், அப்படி எல்லாருமே கோசல நாட்டுல வந்து அயோத்தியா தலைநகரமாக கொண்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு தன்னுடைய அரண்மனை அந்த புறத்துல சீதாதேவி வந்து அழகா அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கையில வந்து வளையெல்லாம் மாட்டுறாங்க. உடனே ஹனுமான் கேட்கிறாரு, தேவி இது எதுக்கு மாட்டுறீங்க அப்படின்னு சொன்னோன்னா, இவங்க வந்து ஒரு அழகா ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஹனுமான் இது வந்து இந்த மாதிரி அப்படின்னு ஒரு விளக்கம். அதுக்கப்புறம் மோதிரம் எல்லாம் போடுறாங்க விரல்ல. ஹனுமான் கேட்கிறாரு, தேவி இது எதுக்கு போடுறீங்க? அப்படியே சீதாதேவி ஒரு விளக்கம் கொடுத்துட்டார். இப்படி அவங்க வந்து ஓரோ அணிகலன்களாக சூடும் போதும், ஓரோ அலங்காரம் பண்ணும் போது ஹனுமான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கார். அவங்க பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. யார் பதில் சொல்றா? சீதாதேவி. கடைசியில வந்து அழகா அந்த நெத்தி சுட்டி எல்லாம் வச்சு சீதாதேவி கொஞ்சம் குங்குமம் எடுத்து அப்படி நெத்தியில போட்டுக்கிட்டாங்களாம். இந்த கல்யாணமான பெண்கள் எல்லாம் வந்து அப்படி போட்டுக்குவாங்க. அப்ப அப்படி குங்குமம் போட்ட உடனே ஹனுமான் கேட்கிறார், சிந்தூரம், தேவி இதையே போட்டீங்க அப்படிங்க. சீதாதேவிக்கு பதில் சொல்லி பதில் சொல்லி போதும் போதும் ஆயிடுச்சு. இதெல்லாம் இந்த குரங்குக்கு எப்படி போய் சொல்லி கொடுக்கறது அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு ஹனுமான், இதை நான் வச்சுக்கிட்டேன்னா ராமருக்கு வந்து பரமமான ஆனந்தம் உண்டாகும், பரவச நிலையை அடைஞ்சிருவார், ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. ஹனுமானும் சரின்ட்டு போயிட்டார். அடுத்த நாளைக்கு அரண்மனையில ராமர் சீதாதேவி கூட, பின்னாடி லக்ஷ்மணன் வெண்கொற்ற குடையை பிடிச்சுக்கிட்டு இருக்கார், பரதன் ஒரு பக்கம், சத்ருக்னன் ஒரு பக்கம், அப்படியே ஜாம்பவான், அனைத்து பேரும் அந்த உன்னதமான மனிதர்கள், உயர்ந்த மனிதர்கள், மகாத்மாக்கள் எல்லாம் அப்படி அந்த அரண்மனையில கூடிக்கிட்டு இருக்காங்க. ஹனுமான் அப்படி வந்தார் அரண்மனைக்குள்ள, தலையிலிருந்து காலு வர செவப்பு கலர்ல அப்படியே குங்குமத்தால் அபிஷேகம் பண்ணிட்டு வந்துட்டார். நீங்க வடநாட்டுல பார்த்திருக்கீங்களா, எந்த ஹனுமான் கோயிலுக்கு போங்க ஹனுமான் என்ன கலர்ல இருப்பாரு? சகப்பு. ஏன் தெரியுமா? இதுதான் கதை. அப்படியே ஃபுல்லா குங்குமம் போட்டு வந்துட்டார். தலையிலிருந்து கண்ணு மட்டும் தான் நடுவுல தெரியுது, பாக்கி எல்லாம் ரெட் கலர்ல இருக்குது. உடனே அப்படியே எல்லாரும், ஹனுமான் என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. சீதாதேவிக்கு புரிஞ்சு போயிடுச்சு, அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டாங்க, ஹனுமான் என்ன கோலம் இது, நீ ஏன் இப்படி கிறுக்கன மாதிரி வர்ற? ஹனுமான் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், பிராட்டி நீங்க இவ்வளோண்டு குங்குமம் வச்சப்ப ராமருக்கு எவ்வளோ சந்தோஷம் வரும்னா என்னை பார்த்தா எவ்வளோ சந்தோஷம் வரும். ரைட்? என்ன ஹனுமான் என்ன கிறுக்கனா? கிடையாது. பிரபுவுக்கு மனசுல சந்தோஷம் வருமே, சீதாதேவி லக்ஷ்மி தேவிக்கு சந்தோஷம் வருமே, என்னை பார்த்த உடனே அனைத்து பக்தர்களும் சந்தோஷமா இருப்பாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் ஒரு பைத்தியக்காரனா வந்தாராம். உண்மையிலுமே ஹனுமான் என்ன புத்தி கம்மியானவரா? பெரும் பண்டிதர் அவர். இருந்தாலும் மற்றவர்களெல்லாம் சந்தோஷமா இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி நம்மனால நாலு பேர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் வந்து குங்குமமா போட்டுக்கிட்டு வந்தாராம். அந்த அளவுக்கு கோசல நாட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்த நாடா. அதாவது வந்து எல்லா பறவைகளும் பழங்களும் ஒரே காலத்துல வருமா? மொத்தம் ஆறு காலங்கள் இருக்கு. வசந்த காலம், ஹேமந்தம், கிரீஷ்மம், சிசீரம், இப்படி வந்து ஆறு காலங்கள் இருக்கு. ஓரோ காலத்துல ஓரோ பழங்கள் வரும். மாம்பழம் வந்து வெயில் காலத்துல வரும், மழை காலத்துல வருமா? வராது. ஆனால் ராமன் அரசாட்சி செய்த போது அனைத்து பழங்களும் ஒரே காலத்துல வந்துதான். அப்படியே பசுமாடெல்லாம் வந்து பால் சுரந்துகிட்டே இருக்கு, பாலே நிக்காதான், காலையிலிருந்து நைட்டு வர பால் வந்துகிட்டே இருக்குமா. ராமனோட நாமத்தை கேட்கும் போது பசுக்குட்டிகள்லாம் கன்றுகள்லாம் முன்னாடி காலை தரையில வச்சுக்கிட்டு பின்னாடி காலை பேக்ல தூக்கிக்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்குமா. அந்த அளவுக்கு சந்தோஷமானது. பாட்டிகள்லாம் அப்படி வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துருப்பாங்க. இந்த பழைய பாட்டியெல்லாம் பார்த்துருக்கீங்களா, காதுல எல்லாம் பெரிய டிவிஎஸ் போல்ட்டெல்லாம் மாட்டியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பெரிய நட்டு போல்ட், அப்படியே காதே கீழே வர இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கிட்டு அழகான நெல் பயிர் வந்து நவதானியங்கள், அரிசி, கோதுமை, இதையெல்லாம் வந்து அப்படியே அப்படி முன்னாடி வந்து காய வச்சிருப்பாங்க. அப்ப சின்ன சின்ன பறவைகள்லாம் வந்து அந்த அரிசி மணியெல்லாம், நெல் மணியெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிடும். ஆனா
நடுவுல பூனைக்குட்டி நாய்க்குட்டி எல்லாம் இதை கடிக்க வருமா, இந்த நெல்லை சாப்பிட வருமா. அப்ப இந்த பாட்டிக வந்து எந்திரிச்சு போய் அந்த நாயை ஓட்டுறதுக்கு பயந்துகிட்டு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு இந்த காதுல இருக்கிற தங்கத்தினாலான டிவிஎஸ் போல்ட கழட்டி எறிவாங்களா, அந்த அளவுக்கு செழிப்பானது ராமராஜ்யம். இப்ப அரசியல்வாதிகள் சொல்றாங்களே அதெல்லாம் கிடையாது, உண்மையான ராமராஜ்யம் வேற, இது வேணும் இது கிடையாது அப்படின்னே கிடையாது. மனிதர்களுக்கு வந்து வயதே ஆகாதா, எல்லாருமே இளமையா இருப்பாங்களாம், வியாதிகள் கிடையாதா, அனைத்து மனிதர்களும் சந்தோஷமா இருப்பாங்களாம், அந்த மாதிரி ஒரு அரசு. ராமச்சந்திர பிரபு கி ஜெய். அந்த அளவுக்கு சந்தோஷமா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ராமனும் அரசு ஆட்சி. அப்போ அங்க வந்து ஒண்ணுக்குமே குறை கிடையாது. ஒரு நாளைக்கு பரதன் போற ராத்திரியில என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க போகும்போது ஒரு வண்ணான் அன்னைக்கு வந்து முழு நாளும் தன் மனைவி வீட்டுக்கு வரல, எங்கேயோ போய் பொழுது சென்று அவள் திரும்பி வந்தாள் மனைவி. உடனே அந்த வண்ணான் சொல்றான் மனைவி கிட்ட, பரதன் கேட்கிறார், அவர் வந்து மாறு வேடத்துல போயிருக்கார், எல்லாரும் நல்லா இருக்காங்களா, பிரஜைகள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு பார்க்க போயிருக்கார். யார் பேசிக்கிட்டு இருக்கா? வண்ணான் பேசிக்கிட்டு இருக்கார், மனைவி கிட்ட திட்டிக்கிட்டு இருக்கார். என்ன என்ன ராமன் நினைச்சியா, யாரோ வீட்டுல போய் நீ இருந்துட்டு வந்திருக்கிற, ஒரு பொழுது சாஞ்சிட்டு நீ வந்திருக்கிற, நான் என்ன கையால் ஆகாதவனா, என்ன என்ன ராமன் நினைச்சியா நீ, இனி உன் வீட்டுல உனக்கு இடமே கிடையாது, இறங்கி போயிடு அப்படின்னு சொல்லி மனைவிய துரத்தி விடுறார். அந்த வார்த்தை பரதனின் காதுல விழுந்தது. அந்த வார்த்தைகள் வந்து பெரிய அம்பை எடுத்து தீக்குள்ள வச்சு இதயத்துல ஏத்துனா எப்படி இருக்கும்? ராமச்சந்திரமூர்த்தி களங்கமற்றவர் அப்படின்னு சொல்றது அனைவருக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த கடுமையான வாக்க கேட்ட உடனே பரதனுடைய இதயமே விடிச்சு போச்சு. இதயத்திலிருந்து கண்ணீரா ரத்தம் கசி ஆரம்பிச்சது. அப்படியே ஒரு நடைப்பிணமா திருப்பி அரண்மனைக்கு வந்தார் பரதன். வந்த உடனே பிரபு கேட்டார், என்னப்பா பரதா, என்னைக்குமே குதூகலமா சந்தோஷமா வருவியே, இன்னைக்கு என்னாச்சு உனக்கு அப்படின்னு ஒன்னு பரதன் சொல்றார். தான் கேட்ட வார்த்தைகள், இது நாள் வரைக்கும் நான் கோசல நாட்டில் இது மாதிரி கேட்டதே கிடையாது, அயோத்தியால ஒரு மனிதன் கூட உங்களை பத்தி தப்பா பேசினது கிடையாது, ஆனா இன்னைக்கு ஒரு சாதாரண பாமரன் பேசினது நான் கேட்டேன், கேட்டுட்டும் உயிரோட இருக்கனே அப்படின்னு நினைச்சு என்ன நினைச்சே நான் சங்கடப்படுறேன் அப்படின்னார். உடனே ராமன் லக்ஷ்மணனை கூப்பிட்டார். கூப்பிட்டு சொன்னார், சீதைக்கு காட்டுல போகணும்னு ரொம்ப ஆசை, நம்ம வந்து 13 வருடங்கள் காட்டுல இருந்தோம், 14 வருடம், அதில் 1 வருடம் சீதாதேவி லங்கையில இருந்தாங்க. அப்ப காட்டுல எவ்வளவு வருஷம் இருந்தாங்க? 13 வருடங்கள். அப்ப 13 வருடம் காட்டுல இருந்த போது, மொத்தம் 14, இந்த 13 வருடங்கள் காட்டுல இருந்த போது பரத்வாஜ முனிவர், வசிஷ்ட முனிவர், இந்த மாதிரி பெரிய பெரிய மகாத்மாக்களும் முனிவர்கள் வீட்டில் தான் நம்ம நிறைய நாள் தங்கியிருந்தோம். சீதாதேவிக்கு அந்த முனிவர்களுக்கெல்லாம் ஏதாவது பரிசு கொடுக்கணும், அன்பளிப்பு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. நீ நாளைக்கு கூட்டிட்டு போ லக்ஷ்மணா, சீதாதேவியை நீ காட்டில் கூட்டிட்டு போ. அவங்க அங்கே அன்பளிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட பேசாம அங்கேயே விட்டுட்டு நீ திரும்பி வந்துடு அப்படின்னு. லக்ஷ்மணன் கேட்டா, பிரபு எதுக்கு? அவங்க தான் பதிவிரத்தைன்னு சொல்லி ஆல்ரெடி நிரூபணம் பண்ணியாச்சே, அக்னிக்குள்ள ஏறி தூய்மையானவள் அப்படின்னு அவங்க தெளிவுபடுத்திட்டாங்களே, மறுபடியும் எதற்கு ஒரு அக்னி பரீட்சை? லக்ஷ்மணா, நான் சொல்றத மட்டும் செய். அது மட்டும் இல்லை, அப்ப வந்து சீதாதேவி நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்க. அப்ப லக்ஷ்மணன் சொன்னா, என்னால முடியாது பிரபு, இதெல்லாம் ஒரு சேவைனா எனக்கு சேவையே வேண்டாம் அப்படின்னார். அதாவது நீங்க தெலுங்குல அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க, துரகுனா இது வண்டி சேவா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு இல்லையா, ரைட்? அவர் பாடுறாங்க, துருக்குனா இது வண்டி சேவா, இதை விட உயர்ந்த சேவை எனக்கு இனி வாழ்க்கையில் கிடைக்குமா, ராமனை சேவை பண்றதான் என் வாழ்க்கையின் லட்சியம், இதை விட அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாரா லக்ஷ்மணன். ராமன் நிற்கும் போது, கொடையாவும் உட்காரும் போது, ஆசனமாகவும் நடக்கும் போது, வாகனமாகவும் படுக்கும் போது, அனந்தனாவும் மாறிக்கிட்டு இருந்தார் யாரு? லக்ஷ்மணா. ஆனா இன்னைக்கு அவருக்கு கொடுத்த சேவை என்னது யோசிச்சு பாருங்க. இவங்க உடனே பக்தர்கள் கூப்பிட்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சேவை கொடுக்குறோம், என்னது? வீட்டுல போய் பொண்டாட்டிய ஊர்ல விட்டு வந்துருங்க, யாராவது கேட்பாங்களா? ஆனா அந்த மாதிரி இதயத்தில் வலிக்க கூடிய ஒரு சேவையை கொடுத்தார் ராமன். நீ காட்டுக்கு போய் கர்ப்பிணியான சீதையை அங்கேயே விட்டு விட்டு நீ வந்துடுன்னு லக்ஷ்மணன் சொன்னா முடியாதுன்னு பிரபு சொன்னார், இது என் கட்டளை, நீ செய்துதான் ஆக வேண்டும். அப்படியே ஒரு நடைபிணமாக லக்ஷ்மணனால செய்யவும் முடியல, செய்யாம இருக்கவும் முடியல, ஒரு நடைபிணமாக சென்று சீதாதேவியிடம் சொன்னார், நாளைக்கு நம்ம காட்டுக்கு போறோம் தேவி, முனிவர்களை சந்திக்க போறோம், தேவையான அன்பளிப்பெல்லாம் எடுத்துக்கொள்ளும். சீதாதேவிக்கு ரொம்ப சந்தோஷம், எவ்வளவோ வருடங்கள் சென்று நான் காட்டுக்கு போறேன், இந்த முனிவர்களும் முனி பத்னிகள் மனைவியர்கள் எல்லாம் பார்ப்போம், எப்படி அவங்க எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க, காட்டுல 13 வருடம் இருந்த போது எவ்வளவு சந்தோஷமா என்ன பார்த்துக்கிட்டாங்க, அந்த அளவு சீதாதேவி எல்லாம் சேர்த்தாங்க, பொண்ணும் பொருளும் அனைத்தையும் சேர்த்துக்கிட்டு ரதத்துல எடுத்துட்டு வா லக்ஷ்மணா போயிடலாம் அப்படின்னு ரொம்ப அவங்களுக்கு தெரியாது, திரும்பி வர்றோன்னு நினைச்சுக்கிட்டு போறாங்க. ஆனா அந்த யாத்திரை முழுவதுமே லக்ஷ்மணனுடைய முகத்தில் நீரோட்டமே கிடையாது, வெறும் ஒரு நடைப்பிணமாக உயிரற்ற மனிதனாக லக்ஷ்மணன் அப்படியே ரதத்துல இருக்கார். சீதாதேவி கேட்கிறாங்க, ஏன் லக்ஷ்மணா இவ்வளவு சோகமா இருக்க, ஏன் இவ்வளவு சங்கடமா இருக்க, பிரபுவை விட்டு பிரிஞ்சுக்கிட்டோன்னு நினைக்கிறியா, நம்ம தான் சாயங்காலம் வந்துருவோமே, ஒரு நாள் கூட உன்னால பிரிஞ்சிருக்க முடியாதா என்ன அப்படின்னு லக்ஷ்மணனை சமாதானப்படுத்துறாங்க. ஆனா அந்த வார்த்தை கேட்கும் போது லக்ஷ்மணனுடைய இதயத்திலிருந்து ரத்தம் கசிந்தது. அப்படியே அவங்க காட்டுக்கு போனாங்க, கங்கா நதியை பார்க்கறாங்க, சீதா உடனே இறங்கி கங்கையை வணங்குறாங்க. அவங்க வணங்கிறதுக்காக குனிந்து நின்ற சமயம் லக்ஷ்மணன் சொன்னார், தேவி மாதே, ராமனின் கட்டளை, நீங்க காட்டுல வரும்போது உங்களை இப்படியே விட்டுட்டு உங்க முகத்தை கூட பார்க்காம என்ன திரும்பி வர சொன்னார், அவ்வளவுதான். அது கேட்ட சீதாதேவி அந்த வார்த்தை கொடூரமாக இருந்தது, அவங்களுடைய உயிரை இதயத்திலிருந்து பிடிச்சு எடுக்கிற மாதிரி, அதை கேட்ட உடனே மயங்கி விழுந்துட்டாங்க, உடலில் ஒரு சலனம் கூட கிடையாது. லக்ஷ்மணனும் மயங்கி விழுந்த சீதையை விட்டுட்டு, அவங்க கர்ப்பிணி, அப்படியே விட்டுட்டு நடைபிணமா ரதமேறி திரும்பி வந்துட்டார். மனதுக்குள்ள நினைச்சாரு, இனி ஒரு தடவை நான் அவதாரம் பண்ணனா தம்பியா பிறக்க மாட்டேன், அண்ணனா தான் பிறப்பேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். யார் அண்ணனா வந்தா? பலராம. தம்பியா வந்தா தானே இவ்வளவு பிரச்சனை, அண்ணனா வருவேன் அப்பவே தீர்மானம் பண்ணிட்டார். நடைபிணமாக திரும்பி வந்தார். சீதாதேவி மயங்கி விழுந்தாங்க, ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நிலா தரையில் விழுந்து கிடந்தது மாதிரி அப்படியே ஜொலிக்கிறாங்க, நவரத்ன மாதிரி அப்படியே தங்கத்தை உருக்கி ஊத்துனா என்ன நிறத்தில் இருப்பாங்களோ அந்த மாதிரி தங்க நிறத்தில் அவங்க பேடி, அப்படியே கண்கள் எல்லாம் வந்து அப்படி தாமரை இதழ் மாதிரி காது வர நீண்டிருக்கும். சீதாதேவி அப்படி கண்ணெல்லாம் மூடினாங்கன்னு அப்படி பட்டர்ஃப்ளைஸ் போறமே டாக் அப்படி போகும், அவ்வளவு அழகான. ஆனா யாருமே இன்றி ஆதரவின்றி அனாதையாக காட்டில் அப்படியே எரியப்பட்டுட்டாங்க. அப்பதான் வால்மீகி முனிவருடைய சீடர்கள்லாம் வந்து பாக்குறாங்க, சீதா பிராட்டி கிடக்குறாங்க. உடனே அவங்க எடுத்துக்கிட்டு போய் வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் அடைக்கலம் கொடுக்கிறாங்க. சீதா பிராட்டி அடுத்த 12 வருடம் வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் இருக்கிறாங்க. ஆனா வெறும் நடைப்பிணமாக, உயிரற்ற சலனமற்ற வெறும் ஜடமாக, ஏன்னா அவங்களுடைய பிராணன் அப்படின்னா ராமச்சந்திர பிரபு தான், அவர் இல்லாம எப்படி இருப்பாங்க. ஆனா கர்ப்பிணியா இருந்ததுனால அங்கேயே அவங்களுடைய பிரசவமும் நடக்குது, குழந்தையும் பிறக்குது. ரைட், உண்மையிலேயுமே ஒரு குழந்தை தான் பிறந்தது, லவா ஒரு பையன்தான் பிறந்தான். ஆனா ராமச்சந்திரமூர்த்தி அங்க எங்க பார்த்தாலும் சீதாவின் நினைவாகவே சந்தோஷமா சொல்லிவிடல, வேற வழி இல்லாம அனுப்பி விட்டுட்டாங்க. அவர் அரசாட்சி பண்றார், 24 மணி நேரம் சீதாதேவியை நினைச்சுக்கிட்டே அரசாட்சி பண்றார். ஆனா அந்த துக்கத்தை வெளியே காமிச்சுக்க முடியாம, வலிய வெளியே காமிச்சுக்க முடியாம, இதயத்துக்குள்ளேயே அடக்கி வச்சு அரசாட்சி பண்றார். நமக்கும் அவங்களுக்கும் இதுதான் வித்தியாசம். நமக்கு ஒரு பல்லு வலி வந்ததுன்னா ஊர் பூரா கூப்பிட்டு சொல்லிடுவோம், இந்தியாலெல்லாம் கூப்பிட்டு சொல்லிடுவான், என்ன நடந்து தெரியுமா, ஒரு வாரமா பல்லு வலி, ஒரு எங்கிட்ட கேட்கல அப்படியே ஊர் பூரா. நம்ம வந்து துக்கம் வந்ததுன்னு வைங்க எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிடுவோம், ஆனா லாட்ரி அடிச்சதுன்னு வைங்க ஒருத்தர்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படியே உள்ள வச்சிருக்கோம். மனிதர்கள் எப்படி, ஆனா தேவர்கள் எப்படி, சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுவார்கள், துக்கத்தை இதயத்துக்குள்ள வச்சுக்குவாங்க, அவங்க தான் மகாத்மா. நம்ம நேரா திரும்பி துக்கத்தை ஊர் பூரா சொல்லிடுவோம், சந்தோஷத்தை எவனா கேட்டுருவானோ அப்படின்னு உள்ள ஒழிச்சு வச்சிருவோம். ரைட்,
அப்படி ராமரும் அரசாட்சி செய்கிறார். சீதா பிராட்டி வனத்தில் வால்மீகி முனிவருடைய ஆசிரமத்தில் அப்படியே அனாதையாக கழிகிறார். அப்படி துக்கத்தில் இருக்கும் போதுதான் சூரியன மாதிரி ஒரு குழந்தை பிறக்குது. யாரு? லவா. அழகான குழந்தைகள். குழந்தைகளை பார்த்து சந்தோஷம் அடையாத மனிதர்கள் யாராவது இருக்காங்களா இந்த உலகத்துல? அவ்வளவு அழகா இருப்பாராம். அப்படியே கவள் கண்ணமெல்லாம் வந்து அப்படி உருண்டு பழம் மாதிரி, காதுகள் நீண்டு, காதுல வந்து அப்படியே குண்டலம் எல்லாம் போட்டிருப்பாங்களா, அப்படி அழகா அந்த இயர் ரிங்ஸ் எல்லாம் நடக்கும்போது அப்படி போகும், டாக் 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 அப்படி போகும். அப்படியே சுருண்ட முடிகள், அது வந்து அவர் நடக்கும்போது அவருடைய கன்னத்துல வந்து முத்தமிடுமாம். அந்த சுருண்ட முடிகள் ஒரு மதயானை நடக்கிற மாதிரி இந்த குழந்தை நடக்குமா. இந்த இங்கிலீஷ்ல ரைம்ஸ் கே படிச்சிருக்கீங்களா குட்டியா இருக்கும் போது? Chubby cheeks, dimple chin, அப்புறம் என்ன, rosy lips, right? இது வந்து பாகவதத்தினுடைய ஸ்லோகத்தை அப்படியே காப்பி அடிச்சிட்டாங்க. பாகவதத்துல இருக்க கிருஷ்ணர் எப்படி இருப்பாருன்னு, உருண்ட கவிழ்கள், அவருடைய கண்ணம் அழகா இருக்கும், காது இப்படி, அப்படியே பாட்டாக்கிட்டாங்க. நம்ம ஊர்ல இதுதான் பொழப்பு. இந்த பழைய கண்ணதாசனோட பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா, மாதங்களில் அவள் மலர்களிலே அவள் மல்லி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பகவத்கீதை 10ஆம் கிளாஸ் நிறுத்தணுமோ? ஓகே. இடையில இடையில வந்து பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த பாட்டு எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்த பாட்டு எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. பழைய ஃபேமஸ் கண்ணதாசனோட பாட்டு. இது ஒண்ணுமே கிடையாது. பகவத்கீதையினுடைய 10ஆம் அத்தியாயம். 10ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்றார், மாதங்களில் நான் மார்கழி, மலர்களில் நான் மல்லிகை, ஆர்ட்ஸ்ல நான் ஓவியம், நதிகளில் நான் கங்கை, பாண்டவரில் நான் அர்ஜுனன், அசுரர்களில் நான் பிரகலாதன். இதெல்லாம் யார் சொன்னது? அப்படியே காப்பி அடிச்சு பாட்டாக்கிட்டாங்க, ரைட்? நிறைய விஷயங்க இங்கிருந்து தான் போயிருக்கு. அப்ப சப்பி சீக்ஸ் எங்கிருந்து போயிருக்கு? பாகவதத்துல இருந்து தான் சப்பி சீக்ஸே போயிருக்குது, ரைட்? அந்த அழகா லவனை பார்த்தா, அப்படி அந்த குழந்தை நடந்து வரும்போது அந்த ஆசிரமத்தில் முற்றும் துறந்த மனிதர்கள், ஆசாபாசம் கிடையாது, வாழ்க்கையிலோடு ஒன்னு கூடயுமே ஆசை இல்லாத முற்றும் துறந்த முனிவர்கள் கூட அந்த லவன் அந்த குழந்தைய பார்க்கும்போது அவங்க ஆன்மீகத்தை எல்லாம் மறந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த குழந்தையினுடைய மழறையா பேசக்கூடியதும் அப்படின்னு தப்பு தப்பா பேசுவோம், தப்புத்தான் இருந்தாலும் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், டுட்டு புப்பி அப்படின்லாம் பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒழுங்காவா பேசுது? தப்பாதான் பேசுது. இருந்தாலும் அது காதுல கேட்கும் போது அந்த அளவுக்கு ஆனந்தம். அந்த லவனை பார்க்கும் போதே சீதா பிராட்டியுடன் அத்தனை துக்கமும் மறந்து போயிடுமா. ஒரு நாளைக்கு தமசா நதியில வந்து தண்ணி எடுக்க போறாங்க சீதா தேவி, சின்ன குழந்தை. உடனே வால்மீகி முனிவர்கிட்ட சொல்றாங்க, முனிவரே நான் போய் ஆத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வர்றேன், அதுவரை இந்த குழந்தைய பாத்துக்குங்க அப்படிங்கிறார். வால்மீகி முனிவரும் ரொம்ப கவனமா ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கார், ஆன்மீகமா சரின்னு தலையாட்டிட்டார். ஆனா இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, சீதா பிராட்டிக்கு பின்னாடியே நடந்து போயிடுச்சு. சீதா தேவியும் பார்த்து அப்படியே பால்வடிய கூடிய முகம், அழகான குழந்தை, சூரியனை மாதிரி ஜொலிக்குது, தேஜஸ்வியான குழந்தை, அப்படி எடுத்து தூக்கி வச்சுக்கிட்டு நேரம் ஆத்துல தண்ணி எடுக்க போயிட்டாங்க. வால்மீகி முனிவர் அப்படி கவனமா எழுதிக்கிட்டு இருக்காரு, திடீர்னு குழந்தையோட சத்தத்தை காணமே அப்படின்னு பார்த்தா குழந்தைய காணும். ஆசிரமம் பூரா தேடுறார், எங்க தேடியும் குழந்தைய காணும், பயந்துட்டார். இனி சீதா பிராட்டி வந்தா என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு புல்ல பிடுங்கி எடுத்தார். அந்த புல்லுக்கு பேரு குஷா, குஷப் புல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிராமணர்கள்லாம் யக்ஞ ஹோமம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்படி பக்கத்துல வச்சிருப்பாங்க பெருசா அந்த புல், குஷப்புல். அந்த குஷப்புல்ல எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைய மாதிரியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி இன்னொரு குழந்தைய பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா சீதா தேவி வந்தா கொடுக்கணும் இல்ல, பயந்து சீதா தேவிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஒரு அதே மாதிரி இனி ஒரு குல் புல்லு குசப்புல்லுனால ஒரு குழந்தைய பண்ணாங்க. கொஞ்ச நேரம் சென்று அப்படியே சீதா தேவி வர்றாங்க, கையில லவன், இனி ஒரு லவாங்க. கேட்டாங்க முனிவரை, இது யாரு? அப்ப முனிவர் பார்த்தா ஐயோ, அவர் நடந்த விஷயத்த சொல்றார். அந்த ரெண்டையுமே தன் குழந்தையாக சீதா தேவி வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் லவகுஷன் ரெண்டு பேர் அவ்வளவு அன்பா. அந்த குழந்தைகள் வேதம் படிச்சாங்க, சாஸ்திரம் படிச்சாங்க, எப்படி ஆயுத கலையெல்லாம் செய்யணும் அதெல்லாம் படிச்சாங்க, நடனம், இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து கலைகளையும் பயிற்று தேர்ந்தார்கள் அவர்கள். சீதாராம் லக்ஷ்மண் ஹனுமானுக்கு எதுக்குன்னா, நீங்க தூங்காம இருக்கிறதுக்கு தான் இடையில இடையில ஜெய் ஜெய் சொல்றோம். அப்படி இந்த சீரியலுக்கு நடுவில் விளம்பரம் வரும்ல அந்த மாதிரி, இல்லைன்னா நீங்க தூங்கிட்டீங்கன்னா. அப்போ
லவகுஷன் அந்த அளவுக்கு அழகான குழந்தை. ஆனா டெய்லி கேட்பாங்க அம்மா கிட்ட, அப்பா யாருன்னு. உடனே சொல்லுவார், புவியாளும் சக்கரவர்த்தி அவர். அவர் அரசாட்சி செய்கிற சமயம் சூரியன் கூட அஸ்தமிக்கணும்னா அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் அஸ்தமிக்கும். ராமச்சந்திர பிரபு அவர் உன் தந்தை. அப்புறையே நம்ம அங்க போக மாட்டேங்கிறோம். விதியினுடைய விளையாட்டு, போக முடியாது. சமாதானப்படுத்துற. ஆனா ராமாயண கதைகள் முழுசும் அவங்களுக்கு தெரியும். ராமன் எப்படி அரசாட்சி பண்ணினார், ராவணன் கிட்ட எப்படி, அனைத்துமே தன் தந்தையை பத்தி அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு ஆனந்தம், சந்தோஷம். அவரை ஒரு முறையாவது வாழ்க்கையில் பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற ஆதங்கம் இருந்தது அந்த குழந்தைகளுக்கு. 12 வருடம் குருகுலம் படித்ததுக்கு அப்புறம், அந்த காலத்துல எல்லாம் குழந்தைகளை கொண்டு போய் எங்க விட்டுருவாங்க, குருகுலத்துல. அப்படியே குரு கண்டிப்பான முறையா வளர்த்தி அவங்களை கொண்டு வருவாராம். லாலனம் பஞ்சவர்ஷனி, குழந்தை பிறந்த முதல் 5 வருடங்கள் வந்து அந்த குழந்தைய வந்து அன்பா பாத்துக்கணுமா, டுட்டு புப்பி வப்பி சப்பி அப்படியெல்லாம் பாட்டெல்லாம் பாடி வளர்த்தணும். எவ்வளவு வருஷம், 5 வயசு வரை. தாடனம் தசவர்ஷனி, அடுத்த 10 வருஷம் 5 to 15 வரை கண்டிப்பாக வளர்த்தணும். ஸ்ட்ரிக்டா, அது செய்யாத, இது செஞ்சா நல்லது, அந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ, அப்படி அப்படி கண்டிப்பாக வளர்த்து. 15 முடிந்தால் அவன் நம் தோழன், 25 முடிஞ்சா அவன் நமக்கு யஜமானன். 15 ஆச்சுன்னா என்னவன், தோழன். அப்புறம் போய் அடிச்சீங்க திருப்பி அடிச்சிருவான், அடிக்கிறதெல்லாம் அதுக்கு முன்னாடி அடிச்சிடணும். 15 சென்றால் அவன் நமக்கு தோழன், 25 தாண்டுன அவன் யாரு, நமக்கு யஜ. வீட்டிலிருந்து வெளியே போகணும்னு அவங்ககிட்ட கேட்கணும், இதுதான் வாழ்க்கையினுடைய நியதி. உண்மையா தப்பா பாருங்க, எல்லார் வீட்லயும் நடக்குது, ரைட். அப்ப அந்த அளவுக்கு 12 வருடம் குருகுலத்தில் அழகா படிச்சாங்க. யாரு, போர் அடிக்குதா உங்களுக்கு, நிப்பாட்டிடுவா, நீங்க கை தூக்குனீங்கன்னா அப்ப நான் நிப்பாட்டிடுவேன், ரொம்ப போட்டு இழுக்க மாட்டேன். அப்போ எங்க நிறுத்தின, எங்க 12 வருடம் வந்து அழகா குருகுலத்துல படிச்சுக்கிட்டு இந்த 2 குழந்தைகளும் ஒரு நாளைக்கு கோசல நாட்டுக்கு போறாங்க, அயோத்தியா தலைநகரத்துக்கு செல்றாங்க. அப்படி போயிட்டு நகர வீதிகளில், தெரு வீதிகளில் எல்லாம் அப்படியே அழகா ராமாயணத்தை பாடி இவங்க பாட்டா பாடி ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஊர்காரங்கெல்லாம், யாரா இந்த 2 குழந்தைகள், சூரியனையும் சந்திரனையும் மாறி இருக்குதே, எங்கிருந்து வந்தாங்க, இந்த ஊர்ல இந்த வர பார்த்ததே கிடையாது, பார்த்தா ஏதோ முனிவர்களுடைய குழந்தைகள் மாதிரி இருக்காங்க, இந்த மரத்தினுடைய உரியெல்லாம் உடையா அணிஞ்சிருக்காங்க, யார் இந்த குழந்தைகள், அவ்வளோ அழகா பாடுறாங்களா. அதாவது குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்கிற தாய் அந்த குழந்தைய மறந்துகிட்டு அந்த கதை கேட்டுக்கிட்டு இருந்துதான். பசுமாட்டு கண்ணுக்குட்டி பால் குடிச்சுக்கிட்டு இருக்குது, அந்த பாலை மறந்துட்டு அந்த அளவுக்கு சந்தோஷமா கதை கேட்டாங்களாம். ராமாயண கதை யார் பாடுறா கதைய, லவகுஷன்மா. அன்னைக்கு பரதரும் வந்தார் அப்படியே ஊர்வலத்துக்காக. பார்த்தா 2 குழந்தை, பார்த்த உடனே அத்தனை பேருடைய மனதையும் அந்த குழந்தைகள் கவர்ந்தது. அவங்க குழந்தைகளுடைய இதயத்தில் காமமும் கோபமும் இல்லாததுனால, சினமற்ற குழந்தைகள், காமமற்ற குழந்தைகள். அப்படியே அந்த முகம் பார்த்தா, சின்ன குழந்தைகளெல்லாம் பார்த்துருக்கீங்க, அப்படி பல்பு மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க மனசுல காமமும் சினமும் கோபமும் கிடையாதான். அப்படி 12 வயசு வரும்போது அந்த உருண்டை மூஞ்சி இப்படி ஆக ஆரம்பிச்சிடும், இப்படி எல்லாம். ஏன், காமம் உள்ள ஏறிடுது, கோபம் உள்ள ஏறிடுது, வேண்டாத வெறுப்புகள் உள்ள வந்துடுது, அப்படிதான் மூஞ்சி இப்படி ஆயிடும், இப்படியே இருக்கும். ஆனா இந்த குழந்தைகள் கோபமற்றது, சலனமற்றது, சினமற்றது, அந்த அளவுக்கு அழகா அப்படியே பார்க்கறவங்க இதயத்தை அப்படியே வசீகரிக்க கூடிய தன்மை இந்த குழந்தைகள். எல்லாருமே வேலையை விட்டுட்டு கதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பரதனுக்கும் கேட்டப்போ, இந்த குழந்தைகளை பிரபு கிட்ட கொண்டு போனா எவ்வளவு சந்தோஷம் அடைவார் அப்படின்னு கூட்டிட்டு போறார். ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட போய் சொல்றார் பரதன், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொண்டு வந்திருக்கேன். பிரபு சிரிச்சுக்கிட்டே கேட்டார், என்ன பரதா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க, நீ என்ன, நீ பார்த்த ஊர்வலத்துல, நீங்க வாங்க அரண்மனைக்கு, அரசபைக்கு வந்து உங்க கண்ணால நீங்க பாருங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ராமனும் சிரிச்சுக்கிட்டே, என்ன வியப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு வந்தா, இந்த 2 குழந்தைகள் ராமருக்கு பார்த்த உடனே தன்னுடைய மகன் அப்படின்னு தெரியாது, ஆனா அந்த குழந்தைகளுக்கு இதுதான் அப்பான்னு தெரியும். அப்படியே ஓடி போய் தவழ்ந்துக்கு, அவர் மடியில உட்காந்துக்கணும், அரவணைச்சுக்கணும், கதையெல்லாம் பேசணும்னு குழந்தைகளுக்கு ஆசை. அப்படியே அணைய உடைச்சுக்கிட்டு வர்ற 6 மாதிரி அந்த குழந்தைங்க மனசுல ஆசை. ஆனால் போக முடியாது, சீதா பிராட்டி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தா என்ன அழகான முனிபுத்திரர், நீங்கள் யாருப்பா அப்படின்னு ராமர் கேட்குறார். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வால்மீகியினுடைய சீடர்கள். ஆமாம், என்ன சொல்ல போகிறீங்க? நாங்கள் ராமாயண கதை. ராமாயணமா? சரி சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி சொன்ன ஆரம்பிச்ச உடனே அந்த அரசபையிலிருந்து அத்தனை பேர் சிலை மாதிரி நின்று கேட்டாங்களாம். கண்கள் கூட மூட மறந்துட்டாங்க. இந்த கண்ணனுடைய இமை இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம கவனிக்காமையே மூடிக்கிட்டு இருக்கோம். யாராவது யோசிக்கிறோமா, ஓகே ரெண்டு நிமிஷமா திறந்தே வச்சிருக்கேன், இப்ப மூடணும், ஷட் ஓபன், அப்படியே யோசிக்கிறோம். அது தானா நடக்குது. அந்த கண் இமைய கூட மூடுறத மறந்துகிட்ட அந்த அளவுக்கு ஆனந்தமா கதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்களா அனைவரும். இந்த கதையில வேற எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லக்ஷ்மணன் பரதனை கட்டி பிடிச்சி சிரிக்கிறது, சத்ருக்னன் அனுமான கட்டி பிடிச்சி சிரிக்கிறது, காவல்காரங்க சிப்பாய்கள் எல்லாம் பக்கத்துல இருக்கிறவன் தோலை அடிச்சுக்கிட்டு தொடையை அடிச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு ஆனந்தமா கேட்கிறாங்க. ராமருக்கும் கேட்கணும்னு இருக்கு. பக்தர்கள் கூட்டத்தில் இருந்து கேட்டால் தான் நல்லா இருக்கும். யோசிச்சு பாருங்க, இந்த பெரிய ஹாலில் நீங்கள் ஒரு ஆள் அங்கே உட்காந்துருக்கீங்க, நான் இங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன், எப்படி இருக்கும்? ஒரே ஒருத்தர் இங்கே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு, நானும் இருக்கேன், ரெண்டு பேர் கதை பேசுகிறோம், எப்படி இருக்கும்? ரொம்ப கேவலமாக இருக்கும். அவர் எப்படா முடியும்னு பார்த்துக்கிட்டு இருப்பார். நானும் எப்படி சொல்லிட்டு இருப்பேன், ராமர் கோசல் நாட்டில் இருந்தார், அயோத்தியா தலைநகரம், சீதா தேவி காட்டுக்கு போனாங்க, இப்படி தான் சொல்லிட்டு இருப்போம் இல்லையா? ஆனால் பக்தர்கள் கூட இருந்து கேட்கும்போது பாருங்க, எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் சிரிக்கிறீங்களா இல்லையா? அந்த அளவுக்கு ஆனந்தமா இருக்குமா. ஆனா ராமருக்கு வந்து சந்தோஷமா சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டு கதை கேட்கணும்னு பக்கத்துல பார்க்கும்போது யாருமே இல்லை. சீதா தேவியினுடைய நினைவா இருந்தது, பக்கத்துல அவங்க இல்லையே. அப்படியே பரதன் கதை கேட்டுக்கிட்டே திரும்பி பார்க்கிறார். அரியணை சிம்ஹாசனம் காலியாக இருக்கிறது, ராமனை காணோம். ஐயோ பிரபு எங்க போனாரு அப்படின்னு பரதன் தேட ஆரம்பிச்சா ராமர் போய் சிப்பாய்களுக்கு நடுவுல நின்று கேட்டுக்கிட்டு இருக்காராம் கதை. இந்த காவல்காரனுக்கு பக்கத்துல சக்கரவர்த்தி இருக்காருன்னு கூட தெரியாம கதை கேட்டா அடி அடி ஒரே அடி ராமன் காவல்காரன் கிட்ட இருந்து அடி வாங்கி கதை கேட்டுக்கிட்டு அந்த அளவுக்கு ஆனந்தமா இருந்ததாம் கதை. அப்ப பரதன் சொல்றாரு, பிரபு ரொம்ப நாடி ஆயிடுச்சு, சாயங்காலம் வர அவங்க கதை சொல்றாங்க, குழந்தைக போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நாளைக்கு வரணும். உடனே ராமர் சொல்றார், கரெக்ட் கரெக்ட், நீங்க போயிடுங்க, போயிட்டு நாளைக்கு கண்டிப்பா வாங்க அப்படிங்கிறார். அந்த குழந்தைகளுக்கும் பிரியருக்கும் மனசே இல்லை, உயிரிலிருந்து ஜடம் பிரியற மாதிரி வலிச்சுதான் அந்த குழந்தைகளுக்கு. அந்த குழந்தைக்கு அப்படியே சோகமா அப்படியே கதவு வர போகும்போது ராமர் கூப்பிடுவாரு, பாலகர்களை திரும்ப ஒரு கதை கூட சொல்லிட்டு போங்க. உடனே குழந்தைகளுக்கு சந்தோஷம், மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. மறுபடியும் பரதன் எந்திரிச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அவங்க போட்டோம், சரி போகட்டும் பார், கதவு கிட்ட போகும்போது ஒரு கதை கூட சொல்லுங்களேன் அப்படின்னு அப்படியே நாள் ஒரு மேனியும் பொழுதோ இரவு பகல் இன்றி அந்த கதையை ஓடிக்கிட்டு அப்படி அந்த அளவுக்கு சந்தோஷமா அவங்க பகிர்ந்துகிட்டே இருந்தாங்களாம். கதை முழுதும் கேட்டார் ராமர். அந்த கதை கேட்ட போது சீதா பிராட்டியினுடைய நினைவு அலை மாதிரி அடிச்சது. அவங்களை விட்டு பிரிஞ்சிட்டமே, 12 வருடம் சென்றது, எப்ப பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஆசை மனசுல பயங்கரமா வந்தது. உடனே வசிஷ்டர் எல்லா முனிவர்கள் கிட்ட கேக்குறாங்க, 12 வருடம் நான் சீதா பிராட்டி கிட்ட இருந்து பிரிஞ்சிருந்துட்டேன், இனி அவங்களை திருப்பி அரண்மனைக்கு கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு ராமர் அனுமதி கேட்கிறார். யாருக்கிட்ட? வசிஷ்டர் கிட்ட. வசிஷ்டர் சொல்றாரு, பிரபு நாங்களா சொன்னோம் அனுப்புறக்கு, எங்களுடைய குல திலகமே போன மாதிரி இருக்கு, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க சீதா தேவியே அப்படின்னு சொன்னாங்க. உடனே செய்தி அனுப்ப அடுத்த நாள் அரசபையில ரெண்டு குழந்தைகளுக்கும் பயங்கரமான சந்தோஷம். இன்னைக்கு எங்க அப்பா அம்மா சேர போறாங்க, ராமரை அப்பான்னு சந்தோஷமா கூப்பிடலாம், அவர் மடியில போய் உட்கார்ந்துக்கலாம், அரவணைச்சுக்கலாம் கட்டி, அந்த அளவுக்கு ஆனந்தத்துல ரெண்டு குழந்தையும் ஓடி வர்றாங்க. பின்னாடி வால்மீகி முனிவர் வர்றார். வால்மீகி முனிவருக்கு பின்னாடி குனிந்த தலை நிமிராமல் ஒரு நடைப்பிணம் மாதிரி உயிரற்ற ஜடமாக சீதாதேவி வர்றாங்க. அந்த சீதாதேவியை 12 வருடத்துக்கு சேசம் அதுக்கப்புறம் கோசல நாட்டு மக்கள் எல்லாம் பார்க்கறாங்க, அந்த அளவுக்கு சந்தோஷம். இவங்களை போய் தப்பா நினைச்சிட்டானே, இதனால இவங்களை அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ராமர் அப்படி அழுதுகிட்டே கண்ணெல்லாம் நிறைஞ்சு சொல்றார், சீதா இனி வந்து உனக்கு என்னென்னைக்கும் என் பக்கத்திலேயே இந்த அரசபையில் உட்காரலாம் அப்படிங்கிறார். அவர் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் சீதாதேவி தன்னுடைய கண்ணை உயர்த்தி ராமருடைய திருப்பாதத்தை பார்த்து, ஏன்னா கம்பர் சொல்றார், தோள் கண்டான், தோளே கண்டான், வாள் கண்டான், வாளே கண்டான், முகம் கண்டவன் மலரக் கண்டான், பாதம் கண்டவன் சேவடி செய்தான். ராமனுடைய தோளை பார்த்தம்னா அந்த தோளையே பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு தோணுமா, அந்த அளவுக்கு அழகா இருக்குமா. அவரோட வாழை பார்த்தம்னா வாழை கண் எடுக்க முடியாம வாழை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா. முகம் கண்டவன் மலரக் கண்டான், ராமருடைய முகத்தை பார்த்தாச்சுன்னா இதயத்தில் இருக்கிற அத்தனை வலியும் போய் சந்தோஷமாயிடுவாங்களாம். பாதம் கண்டவன் சேவடி செய்தான், ராமரோட பாதத்தை பார்த்தான் அவன் உயிரே விட்டுருவான சேவைக்காக. சீதாதேவி அப்படியே ராமரோட பாதத்தை பார்த்துட்டு சொல்றாங்க, பிரபு நான் எவ்வளவு நாள் உங்க கூட இருக்கிறனோ அவ்வளவு நாளும் இங்க இன்னல்களும் கலங்கவும் நேரிட்டுகிட்டே இருக்கும். நான் கலங்கமற்றவள், என் வாழ்க்கையில் ராமனுடைய நாமம் அல்லாது வேற ஒண்ணுமே நினைச்சதில்லை, இது அனைத்தும் சத்தியமானா பூமி தேவி என்னை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த சொல்லி முடிச்ச நிமிடம் பூமி குலுங்க, பூமிக்கு உள்ள இருந்து பூமாதேவி பூமி தேவி அப்படியே அரியணையோட சிம்ஹாசனத்தோட வந்து அந்த சீதாதேவி அப்படியே உள்ள எடுத்து, ராமர் கதர்றார் முகமெல்லாம் செவந்து கண்ணீரோட, அவர்னால சத்தமா பேசவே தொண்டை இடறி வார்த்தைகள் முட்டி உடம்பெல்லாம் நடுங்க, கடைசியில மறுபடியும் பிராட்டி போயிட்டாங்களே அப்படின்னு நினைச்சு மயங்கி விழுகிறார் சீதாதேவி போறார். இப்படித்தான் ராமாயணத்தினுடைய உத்தரகாண்டம் முடிந்தது. அதனால வால்மீகி முனிவர் உத்தரகாண்டத்தை முதல்ல சொல்லிக்கிட்டு மற்ற காண்டங்களை முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறார். சீதாராம் லக்ஷ்மண் ஹனுமான் கி. இன்னைக்கு முதல் நாள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. நாளையிலிருந்து கரெக்டாக சாயங்காலம் 7:30 மணிக்கு ஆரம்பிப்போம். ராமாயணத்தினுடைய மற்ற காண்டங்கள், வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கக்கூடிய நிறையா விஷயங்கள் இருக்கு. நீங்களாம் நாளைக்கு வருவீங்களா? எத்தனை பேர் வருவாங்க? ஓகே வாங்க, தெரிஞ்சுக்கலாம் நிறையா விஷயம். இது வாழ்க்கையில் உபயோகப்படும், இல்லைன்னா கூட கதை கேட்டு போகலாமே, என்ன நஷ்டம், ஒன்றுமே கிடையாது. ரைட். சீதாராம் லக்ஷ்மண் ஹனுமான் கீம், ஸ்ரீல பிரபுபாத கீம்.